வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைவே செய்யப்பா, ஆளிகை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் தனித்தனி இருதயங்களை, தனித்தனி ஆவியை, தனித்தனி ஆத்துமாக்களை ஆளிகை செய்யுங்க, ஆளிகை செய்யுங்க. அனலாக்குங்க, அனலாக்குங்க. சோர்வுகள் அகதுவதாக, சோர்வுகள் அகன்று போவதாக அனலாக்குங்க. உற்சாகப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. அன்னவரை வைராக்கியங்கள் செய்யுங்க. உம்முடைய நாமத்தின் மீது, உம்முடைய ராஜ்யத்தின் மீது வைராக்கியம், உம்முடைய ராஜ்யத்தின் மீது, உம்முடைய நாமத்தின் மீது பரிசுத்த வைராக்கியம். அன்னவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொருவரும் 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 அன்னவரை ஒரு தனிப்பட்ட வைராக்கியம் கொள்வார்களாக. தேவ ஆவியானவரே அளவில்லாமல் நிறைங்கப்பா. நீரமாண்டோ ரே மமந்து கரா, அல்லேலூயா. அக்கினி மயமான நாவுகளோடு சுழல் காற்றாய் கர்த்தாவே வந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நிறைத்தள்ள வேண்டுமாறு நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே ஒரு தனிப்பட்ட வாழ்விலே மாற்றம், ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்விலே கர்த்தாவே மாற்றம், ஆவிக்குரிய எழுப்புதல், ஆவிக்குரிய பசி ஆண்டவரை கட்டமைத்து விட வேண்டப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரீனா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. காலிங்க. ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா. ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், ஒன்று ஜோவான் நாலாவது அதிகாரம். ஒன்று ஜோவான் நாலாவது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிங்கள். ஒன்று ஜோவான் நாலாவது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து.
தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம்.
இந்த வசனம் முக்கியமா. அவர் இருக்கிற பிரகாரமாக நாங்களும் இப்பூமியில இருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க.
அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம்.
16வது வசனத்தில் நாம் பார்த்து முடிச்சுனால் தேவன் தன்னுடைய அன்பை குறித்து பேசிக்கொண்டு வந்து கடைசியில எப்படி முடிக்கிறார் என்று சொல்லினால் சகோதர அன்புக்குள்ளே அவர் முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது எப்படி அவர் தொடங்குகிறார்? தேவன் அன்பாகவே இருக்கிறாரா? ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்புக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க என்று சொல்லி சொன்னால் தேவனை தான் திரும்பி பார்க்க முடியும். அன்புக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்க முடியாது. ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படி என்று எழுதி கொண்டு வந்து கடைசியில என்ன சொல்லுகிறார்? தன் சகோதரனிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும் என்பதை மிகவும் அழுத்தமாக இங்கே எழுதி கொடுக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அல்லவா? நாம் எல்லாரும் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்பதிலே ஐமிச்சம் கிடையாது. தேவனை நாம் நேசிக்கிறோம், தேவனை நாம் அன்பு கூறுகிறோம், தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம், தேவனுக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். சாமுவேலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால் அவன் தேவனுக்கும் பிரியமாக நடந்தால் ஜனங்களுக்கும் பிரியமாக நடந்தான் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லினால் தேவன் இருக்கிற பிரகாரமாக நாம் இந்த பூமியில இருக்கிறோம். அப்படி இருந்துச்சுன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரே பிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ளே அவருடைய அன்பானது அளவில்லாமல் கொட்டு இருக்க வேண்டியது அவசியம். நமக்குள்ள எவ்வளவுத்திற்கு இன்றைக்கு அன்பு இருக்கிறது சொல்லி கேட்டால், நாம் நம்மளை பின்னுக்கு நான் பார்க்க இருக்கிறேன் பாருங்க. ஆவிக்குரிய கனியும் மாம்சத்தின் கனியும் ரெண்டு தராசிலே வைத்து பார்த்தால் இன்றைக்கு நம்மளை நாம் சீக்கிரமாக ஆராய்ந்து கொள்ள முடியும். நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை சீக்கிரமாக நாம் ஆராய்ந்து கொள்ளலாம். ஆகவே தேவன் எப்படி இருக்கிறாராம், அன்பாக இருக்கிறாராம். அதனாலே தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் பூமிக்கு கொடுத்தார், உனக்கா வேண்டி எனக்கா வேண்டி கொடுத்தார். ஏன், அவர் அன்பு நிறைந்தவராயிருந்தபடியினார். அதே அன்பு நிறைந்த ஆண்டவர் சிலுவையிலே தன்னை அடிக்க கொடுக்கிற பொழுது அவர் தன்னை காட்டிக்கொண்டு எப்படி தான் எவ்வளவுத்திற்கு அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்தவம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி கேட்டால் எப்படி விவரிக்க முடியும், பரிசுத்தம் உள்ள ஜாதி என்று சொல்ல முடியுமா? கிறிஸ்தவம் என்று சொல்லி கேட்டால் அது ஒரு சமயம் என்று சொல்ல முடியுமா? கிறிஸ்தவம் என்று சொல்லி சொன்னா ஆண்டாண்டு காலமாக ஒரு வேத புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது, அதுல எழுதப்பட்டவைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது, அதனால் அது கிறிஸ்தவம் என்று சொல்ல முடியுமா? கிறிஸ்தவம் என்று சொல்லி சொன்னால் என்ன தெரியுமா, கிறிஸ்தவத்தின் மையப்பொருள் என்ன தெரியுமா, அன்பும் மன்னிப்பும் இணைந்திருக்கிறதே கிறிஸ்தவம். இது ரெண்டும் இல்லை என்று சொல்லிச்சுனால் இதுவும் பல புத்தகங்களை போன்ற ஒரு புத்தகமாகும். கிறிஸ்தவம் என்பது அன்பும் மன்னிப்பும் இணைந்திருக்கிறது ஒன்று, அது ஒன்று ஒன்று சேர்ந்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்தியது போல சிலுவையிலே மன்னிப்பையும் வெளிப்படுத்தினார். இது ரெண்டுமே சிலுவையிலே வெளிப்படுத்தப்பட்டவை. வரம் அங்கே வெளிப்படுத்தப்படவில்லை, அபிஷேகம் அங்கே வெளிப்படுத்தப்படவில்லை. அங்கே வெளிப்படுத்தப்பட்டது அன்பையும் மன்னிப்பையும் தான் சிலுவையிலே நாம் காண முடியுமே ஒழிய வேறு எதுக்கும் நாம் பார்க்க முடியாது. ஆகையினாலே வேதம் என்ன சொல்லுகிறது, அவர் அன்பாக இருக்கிறார், அதனாலே நாம் அவரை போல் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாமும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவெனில், நாம் தேவனில் அன்புள்ளவர்கள் என்பது நமக்கு தெரிந்த காரியம். தேவனுக்கு நாம் பயப்படுகிறோம், தேவனில் அன்பு கூறுகிறோம், காரியங்களை நடப்பிக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, நீ உன்னை நேசிக்கிறது போல, நீ தேவனிலே அன்பு கூறுகிறது போல உன் சகோதரனிடத்திலேயும் அன்பு கூற வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமானது. அது கட்டளையுமானது, அது கற்பனையுமானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கலாத்தியர் 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இப்படியே வைத்துக் கொண்டு கலாத்தியர் 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல 14வது வசனத்தில் இருந்து வாசிங்கள்.
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும்.
அப்படியே நீங்கள் 1 ஜோவான் 4வது அதிகாரம் 21வது வசனத்தில் திருப்பி வாசிங்க.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கும்.
இங்கே நீங்கள் கற்பனையை பார்க்கலாம், அங்கே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறுகிறது. நாம் பார்க்க இது ரெண்டுல எதில் தேவனில் அன்பு கூறுகிறபடியினால் இவைகள் நிறைவேறும் என்று சொல்லப்படவில்லை. நாம் பெரிய பக்தர்களா இருக்கிறபடியினால் இவைகள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி சொல்லப்படவில்லை. தேவனில் அன்பு கூறப்படியினால் இது நடக்கும் என்று சொல்லப்படவில்லை. சகோதரர்களே, தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரே சரீரத்தை நாம் நேசிக்கிறபடியினால் இவைகள் நிறைவேறப்படும் என்று சொல்லி அவ்வளவுத்திற்கு இந்த காரியத்தை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்திலே தன்னிலே அன்பு கூறுகிற அதே லெவலுக்கு இந்த காரியத்தை ஒப்பிடுகிறார், அதே உயரத்திற்கு அதை வைத்து பார்க்கிறார். ஏன் தெரியுமா, அன்பு இங்க மாத்திரமல்ல, அன்பு பரலோகத்திலேயே நிலை கொண்டிருக்கிறது ஒன்றாகும். வரம் இங்கே கிரியை செய்யும், பரலோகத்திலே கிரியை செய்யாது. ஆனால் அன்பு இங்கேயும் கிரியை செய்யும், பரலோகத்திலேயும் கிரியை செய்யும். இதுதான் அடிப்படையான காரியம். அதனால தான் நான் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் அன்பாயிருங்கப்பா, ஒருவர்களொருவர் அன்பாயிருங்கள். கலாத்தியர் 5 அதை தொடர்ந்து வாசிங்க, 15வது வசனத்தை வாசிங்க.
நீங்கள் ஒருவரையொருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரையொருவர் அழிக்காத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
ஆகவே சகோதரர் அன்பு எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு பாரதூரமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சகோதர அன்பு என்பது இலகுவானது ஒன்று அல்ல, ஈஸியானது ஒன்று அல்ல, கைப்பிடிப்பதற்கு இலகுவான காரியங்கள் அல்ல. ஆனால் அதன் பாரம் எவ்வளவு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பார்வையிலே அவைகள் எவ்வளவு முக்கியமானவைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தம், தேவ விருப்பம், தேவராட்சியத்தை நாம் கட்ட நினைக்க ஓடுகிற நமக்கு இவைகள் எவ்வளவு முக்கியமானவைகள் என்ற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அதில் எழுதப்படுறது காண்கிற சகோதரத்தில் அன்பு தெளித்து தெரியாத நீ காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற போறதா? உலகத்தார் வாழுகிறது போல நாங்களும் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை முடித்து விட முடியாது. அப்படி நாம் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி முடித்து விட முடியாது. ஆகையினாலே தேவன் அன்பாயிருக்கிறது போல உனக்குள்ளையும் எனக்குள்ளையும் தேவனுடைய அன்பு அளவில்லாமல் சொரிந்திருக்கப்பட வேண்டியது அவசியமாமே. நமக்குள்ளே இன்றைக்கு தேவனுடைய அன்பு எவ்வளவுத்துக்கு இருக்கிறது? வரத்தை குறித்து பேசுவோம், வைராக்கியத்தை குறித்து பேசுவோம், பரிசுத்தத்தை குறித்து பேசுவோம், இன்னும் வேறு காரியங்களை குறித்து நாம் பேசுவோம். ஆனால் தேவனுடைய அன்பு நமக்குள்ளே எவ்வளவுத்துக்கு நிறைந்திருக்கிறது என்று சொல்லிச்சுனா அதை குறித்து நமக்கு பேச அதனுடைய அளவு நமக்கு தெரியாமல் இருக்கிறது. தேவனை நேசிக்கிறது போல நாம் மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடினமான சத்தியங்கள் ஆனால் செயல்பட வேண்டிய சத்தியங்களாகும். கடினமான வார்த்தைகள் ஆனால் அவைகள் செயல்பட வேண்டியதாகும். அப்படியே தொடர்ந்து வாசிங்கள். அந்த வசனத்துல 15 தொடர்ந்து வாசிங்க.
நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பற்றிட்டீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் மாமிசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொண்டு விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. மாமிசத்தின் கிரிகளை வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபசாரம், தேசித்தனம், அசுத்தம், காமதிகாரம், விக்கிராராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை சிந்திக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
பாருங்க,
ஆவியின் கனி
பாருங்க, பாருங்க, அதுல பாருங்க 20 வசனத்தை திருப்பி வாசிங்க. 20 வசனத்தை:
விக்கிராராதனை,
பில்லிசூன்யம், பகைகள், பகைகள்,
விரோதங்கள்,
விரோதங்கள்,
வைராக்கியங்கள்,
வைராக்கியங்கள்,
கோபங்கள்,
என்னது,
கோபங்கள்,
கோபங்கள்,
சண்டைகள்,
சண்டைகள்,
பிரிவினைகள்,
பிரிவினைகள்,
மார்க்கவேதங்கள்,
மார்க்கவேதங்கள்,
பொறாமைகள்,
பொறாமைகள்,
கொலைகள்,
கொலைகள்,
வெறிகள்,
வெறிகள்,
களியாட்டுகள்,
களியாட்டுகள்
முதலானவைகள்,
முதலான இவைகள் எல்லாம் பரலோகத்துக்கு சுதந்தரிப்பது கிடையாது. அது மேல விட்டுருங்க, அதுக்கு மேலே எழுதப்பட்டது கொஞ்சம் பார தூரம் பாருங்க. அதெல்லாம் நாம செய்ய மாட்டோம், அதுக்கெல்லாம் நாங்க போக மாட்டோம் பாருங்க. ஆனா இதுக்கு கீழே 20 வசனத்தில இருந்து எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கிறதா இல்லையான்னு சொல்லி ஒரு தராசுல வையுங்க. அடுத்தது வாசிங்க,
ஆவியின் கனியோ.
இது முதல்ல நாங்கள் பார்த்தது மாம்சத்தின் கனி என்று வையுங்க. இப்ப நாம பார்ப்பது ஆவியின் கனி. வாசிங்க,
ஆவியின் கனியோ.
ஆவியின் கனியோ
அன்பு,
அன்பு,
சந்தோஷம்,
சந்தோஷம்,
சமாதானம்,
சமாதானம்,
நீடிய பொறுமை,
நீடிய பொறுமை,
தயவு,
தயவு,
நற்குணம்,
நற்குணம்,
விசுவாசம்,
விசுவாசம்,
சாந்தம்,
சாந்தம்,
இச்சையடக்கம்,
இச்சையடக்கம்.
இப்படிப்பட்டவர்களே
சந்தோஷம், இச்சையடக்கம், இவைகள் எல்லாம் தனிக்குள்ளே அமிழ்த்தப்பட்டிருக்கிறதும் ஆச்சரியமானதுதான். சந்தோஷமாக இருப்பது எப்பொழுதும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஏன்? அது ஒரு கனி. கனி என்பது எல்லா நேரத்திலையும் கொடுக்கிறது தான். இன்னைக்கு நாம் வாசிப்போம் பாருங்க, கனி ஏற்ற காலத்தில் எனக்கு நினைத்த நேரம் கொடுப்பதில்லை. எங்க வெளியில இருக்கிற அப்பிள் மரம் அந்த காலத்துக்கு தான் கொடுக்கும் பாருங்க. சபைக்குள்ளே நாட்டப்பட்டிருக்கிற கனிமரங்கள் எல்லாம் அது எந்த நாளும் கனி கொடுக்க வேண்டியதாகும். எந்த நாளும் கனி கொடுக்க வேண்டும். எந்த காலம், காலம், நேரம், சந்தர்ப்பம், சூழ்நிலைகளை வைத்து கனி கொடுக்க முடியாது. அது வெளியில இருக்கிற மரங்கள், உள்ளுக்கு இருக்கிற மரங்கள், இந்த தோட்டத்திலே நாட்டப்பட்டிருக்கிற மரங்கள், இந்த சபையில இருக்கிற மரங்கள், என்னாலும் எந்நேரமும் தந்தன் காலத்தில் தந்தன் நேரத்தில் கனிகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டுமா? அதுவும் இசைக்காவில நான் பாக்குறேன், பின்னுக்கு பார்ப்போம். அது சொல்லு மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுக்கிறதா? மாதந்தோறும், நாம் வருஷந்தோறும் அது புதுக்கனியை கொடுத்தா பரவாயில்லையே, அது மாதந்தோறும் கொடுக்குமா? அதை கொடுத்து வாசிப்போம் பிறகு இல்லையா? ஆகினாலே இது மாம்சத்தின் கனி ஆவியின் கனி ரெண்டையும் தராசிலே போட்டு பார்த்தால், ஐயா உனக்கும் எனக்கும் பெரிய வெளிப்பாடு தேவையில்லை, நம்முடைய வாழ்வு இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்ப்பதற்கு. இன்னைக்கு நம்ம தீர்க்க தரிசனங்கள் தேவையில்லை, இதை தூக்கி வைத்து பார்ப்பதற்கு என்னுடைய வாழ்வு எந்த ரூட்ல போய்கொண்டு இருக்கிறது என்பதற்கு. தனிப்பட்ட பிரசங்க நமக்கு தேவையில்லை, நம்முடைய வாழ்வு இந்த நாளில் எப்படி இருக்குது என்று பார்ப்பதற்கு. மாம்சத்தின் கனி திட்டம் திட்டவட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனியும் திட்டவட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டையும் தூக்கி தராசுல வைத்து பார், என்னுடைய வாழ்வு இன்றைக்கு எப்படி இருக்கிறது. ஆனால் ஆவியின் கனிக்குள்ள உட்படுத்தப்பட்ட ஒரு கனி இருக்கிறது என்ன தெரியுமா? அன்பு. அதை குறித்து மாற்றம்தான் இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன். இந்த பிரசங்கத்தின் தலைங்கம் என்ன தெரியுமா? அன்பின் சுபாவங்கள். இன்னைக்கு மனுஷர்களுக்கு ஒவ்வொரு சுபாவம் இருக்கு பாருங்க. ஒவ்வொருத்தர் கொடுத்து கேட்டால் ஒவ்வொருத்தர் சொல்வார்கள். மனைவி வார்த்தை கேட்டால் அவர் புருஷனுக்கு அவருடைய சுபாவமே இப்படித்தான் என்றுவார்கள். நல்ல சுபாவங்கள் எவரும் சொல்லுவது கிடையாது, அந்த சுபாவமே அப்படித்தான் என்றுவார்கள் இல்லையா? ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கிறது. ஒருவர் கோபப்படுவார், ஒருவர் சிரிப்பார், ஒருவர் அழுவார், ஒருவர் கதைச்சு கொண்டே இருப்பார், ஒருவர் கத்தி கொண்டு இருப்பார். ஏதாவது ஒரு சுபாவம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். வெளிப்படையான காரியங்கள், மற்றவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அன்புக்கும் சுபாவம் இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு மாம்சத்தின் ரீதியில எப்படி சுபாவங்கள் இருக்கிறதோ அதே வண்ணமாக ஆவியின் கனியாகிய அன்புக்கு சுபாவம் இருக்கிறது. அன்பு எப்படி இருக்கும், அன்பு எதை செய்யும், அன்பு எப்படி ஒரு மனுஷனை வழிநடத்தும், அன்பை குறித்து பார்க்க வேண்டுமே. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். பார்க்கிற பொழுது இந்த 33 வருஷத்திலே 3 வருஷ ஊழியத்திலே என் ஆண்டவர் செய்த காரியங்கள் எப்படி இருக்கிறது. ஏக்கமாக ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் அவர் அன்பாகவே இருந்தார். பாருங்க, இந்த பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் வந்த யாரையாவது புறக்கணித்தாரா? யாரையாவது புறக்கணித்தாரா? தள்ளிவிட்டாரா? வேதத்தில் அவருடைய ஊழியத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி அவர் எல்லாரும் மீதும் மனதுருக்கம் நிறைந்தவராய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? மனதுருகினார். ஒரு தேவ மனுஷனுக்குள்ளே, ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே எப்பொழுது ஒரு மனதுருக்கம் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். மற்றவர்களை குறித்து, மற்ற ஜனங்களை குறித்து, மற்ற காரியங்களை குறித்து ஒரு மனதுருக்கம். ஒட்டுமொத்தமான ஒரு அன்பு எல்லாருக்குள்ளையும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அன்பின் அடிப்படையிலே நாம் காரியங்களை செயல்படுத்தவர்களாக இருக்க வேண்டும். அன்பின் அடிப்படையிலே காரியங்களை நடப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொல்லிச்சினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படியே நடந்து கொண்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எது என்ன நடந்தாலும் எல்லாவற்றுக்கு மேலாக அந்த ஆத்மாவை குறித்து அவர் நோக்கம் உள்ளவராக இருந்தார். அந்த நபரை குறித்து அது நோக்கம் உள்ளவர்களாக இருந்தார். அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அதை எப்படியாவது சரிப்படுத்த வேண்டும், எப்படியாவது செயல்படுத்த வேண்டும், அதை எப்படியாவது நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஆத்மாவை குறித்து அவர் கவனம் உள்ளவர்களாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே ஆவியின் கனியோ அன்பு என்று சொல்லப்படுகிறது. அங்கால என்ன மிச்ச காரியம் நான் பார்க்க விரும்பல பாருங்க, அதெல்லாம் அது அது பார்க்கணும். தனி அன்பை மாத்திரம் நான் பார்த்து கடந்து செல்ல விரும்புகிறேன். அன்பு என்று சொல்லி சொல்லப்படுகிறது இல்லையா? ஆகையினாலே அன்பு, அன்பினுடைய சுபாவம் எப்படி இருக்கிறது, அன்பு என்னையா செய்யும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய மாம்ச ரீதியான வாழ்க்கையில எடுத்து பார்த்தால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அளவில்லாமல் நேசிப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளை என்ன செய்வீர்கள்? அளவில்லாமல் நேசிப்பீர்கள். நீங்கள் வாழுவது, நீங்கள் செயல்படுவது, நீங்கள் நினைக்கிறது எல்லாம் என்ன செய்யும்? உங்கள் பிள்ளைகளை சுற்றியே இருக்கும் பாருங்க. இது ஒரு விதமான அன்பு. உறவு ரீதியிலே, சகோதர ரீதியிலே அடுத்த அன்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட அன்பை நாம் பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படிப்பட்ட விதமான அன்பை குறித்து நாம் பிரசங்கிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் என்று சொல்லி சொன்னால், அது நமக்குள்ள இருக்கிறது ஒன்றாகும். இல்லாதது ஒன்றுக்குத்தான் பிரசங்கம் தேவைப்படும். உங்கள் பிள்ளைகளை நேசிங்கள் என்பதற்கு பெரிய பிரசங்கம் நமக்கு தேவையில்லை. என்றால் உங்களுக்குள்ள இருக்கிறது உண்டாகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சொன்னார், நீங்க செய்கிறது போலயே உலகத்தாரும் செய்கிறாங்க, பாருங்க. உலகத்தார் செய்யாதது ஒன்றை நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், எல்லார் மீதிலும் சகோதரர்கள் மீதும் நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் உலகத்திலே காண முடியாது. உலகத்திலே காண முடியாதது. அவளில் இருக்கிறவர்கள் அவர்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார்கள், சொந்தத்தை நேசிக்கிறார்கள், பந்தத்தை நேசிக்கிறார்கள், எல்லாம் நடக்கிறது. அதையே நானும் நீயும் செய்து கொண்டிருந்தால் கிறிஸ்தவமும் ஒரு புத்தகமாகிவிடும், அதுவும் ஒரு கதை புத்தகமாக மாறிவிடும் பாருங்க. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து 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 அன்பு கொண்டார். அன்பின் அடுத்த பக்கம் என்னென்று சொல்லி சொன்னால், அது கொடுக்கிறது ஒன்றாக இருக்கிறது, அது வலிமையானவைகளை செயல்படுத்துகிறது ஒன்றாக இருக்கிறது, எதிர்பார்க்காதவைகளுக்கு அவை செயல்படுகிறதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே அன்பினுடைய சுபாவம் என்ன? அன்பு என்னப்பா செய்யும்? அன்பு என்ன செய்யும்? அன்பு என்ன செய்யும்? திருப்பிக் கொள்ளுங்கள், 1 கொரிந்தியர் 13 அதிகாரம். இது அன்பினுடைய சுபாவங்கள் என்ற தலைப்பிலே நான் பேசுகிறேன். 1 கொரிந்தியர் 13:1 வாசிங்கள்.
நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன்.
திருப்பி வாசிங்கது.
நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன்.
நான் மனுஷர் பாசைகளை பேசலாம். என்ன பாசைகளை பேசலாம்? மனுஷிகமான பாசைகள். இந்த உலகத்திலே பல பாசைகள் இருக்கிறது, பல ஜனங்கள் பல பாசைகளை பேசுகிறார். அதற்கும் ஆண்டவரே காரணம் என்பது வெளிப்படையானது. நாங்களும் மனுஷருடைய பாசைகளை பலதை படிக்கலாம், பலதை பேசலாம். பாருங்க, இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு ஒரு பாஷை தெரியும், ரெண்டு பாஷை தெரியும், மூன்று பாஷை தெரியும். பல பாஷைகளை கற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள். மனுஷருடைய பாசைகளை பேசலாம். நாங்கள் படிப்பு அறிவுள்ளவர்களாக இருக்கலாம், ஞானிகளாக இருக்கலாம், வழங்குறதா, பல பாஷைகளை பேசி தேர்ந்தவர்களாக இருக்கலாம், புத்தி உள்ளவர்களாக இருக்கலாம், ஞானிகளாக கூட இருக்கலாம். தொடர்ந்து வாசிங்க அடுத்த பகுதியே.
நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும்.
அடுத்தது நான் தூதர் பாசைகளை பேசலாம். பாருங்க, நாங்க தூதர் பாசைகளை கூட பேசலாம். எனக்கு தெரியாது, எனக்கு அந்த பாஷை தெரியாது. தூதர் பாஷை நான் பேசலாம், மனுஷர் பாஷைகளை பேசலாம், அந்நிய பாஷைகளை பேசலாம், நவமான பாஷைகளை பேசலாம். இவைகள் எல்லாவற்றையும் பேசினாலும் தேவன் அன்பா இருக்கிறது போல நானும் நீயும் அன்பா இல்லாம இருந்தால் அதில் ஒன்றும் இல்லை. அதில் ஒன்றும் இல்லைங்க. கிறிஸ்தவம் என்பது ஏதோ நாம் வருகிறோம், ஆராதிக்கிறோம், ஏதோ பரிசுத்தமாக வாழ்கிறோம், ஏதோ நீதியாக வாழுகிறார்கள் என்று பேரெடுப்பதற்கு கிடையாது. அது அல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது வாழ்வில வாழ்ந்து காட்டுகிறது தான் கிறிஸ்தவமே ஒழிய வாசித்து காட்டுவது கிடையாது. அநேகருக்கு இந்த காலத்திலே கிறிஸ்தவத்தை விரும்புகிறார்களே, ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவன் அன்பாய் இருக்கிறது போல நீ அன்பாய் இருக்கிறாயா? தேவனில் அல்ல, தேவனில் நீ அன்பாய் இருக்கிறாய். அது எனக்கு தெரிந்த விஷயம். ஆனால் மற்றவர்களோடு, மறந்தவரோடு நாம் எவ்வளவுத்துக்கு தேவ அன்பிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி பேசினா நல்லது இல்லையா? எவ்வளவுத்துக்கு நாம் அந்த அன்பிலே ஒரு ரத்தத்தினால் மீட்கப்பட்டு நாம் எவ்வளவுத்துக்கு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. ஏன் இங்கே கிரியை செய்கிற அன்புதான் பரலோகத்திலும் கிரியை செய்ய போகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பரலோகத்திற்கு அந்நிய பாஷைகள் இல்லாமல் போய்விடலாம், நம்மமான பாஷைகள் இல்லாமல் போய்விடலாம், ஆனால் தேவன் அன்பாயிருக்கிறது போல உன் சகோதரனை நீ நேசியாமல் பரலோகம் போவா என்பதற்கு வேதத்திலே ஆதாரங்கள் கிடையாது. போக மாட்டா என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது, போவா என்பதற்கு ஆதாரங்கள் கிடையாது. ஆகையினாலே தேவன் அன்பாயிருக்கிறது போல அந்த வசனத்தை வாசிங்க தொடர்ந்து.
நான் மனுஷர் பாதைகளையும்
மனுஷர் பாஷைகளை பேசலாம் அப்பா, நல்ல நல்ல வனமான வாசைகள் எல்லாம் நானும் நீ பேசலாம்.
தூதர் பாதைகளை பேசினாலும்
தூதர் பாஷைகளை பேசி பக்தி மான்களை போல வைராக்கியம் போல சிலருக்கு பக்கத்திலேயே போக முடியல, சிலரோட பேச முடியல, அதுக்கு பின்னுக்கு வர்றோம் பாருங்க. இது எல்லாம் தேவசாயல் கிடையாது, இது எல்லாம் தேவசாயல் கிடையாது. வழங்குறதா? தேவசாயல் என்பது என்ன தெரியுமா? அணைப்பதும் கட்டி அணைப்பதும் அன்பு கூறுவதும் பேசுவதும். யூதாஸ் கரியோத்து காட்டி கொடுக்க போற ஆண்டு தெரிஞ்சும் கட்டி அணைத்தவர் தான் இயேசு. வணங்குறதா? இயேசு யூதாஸ் கரியோத்தை கட்டி அணைத்து முத்தத்தையும் பெற்றுக் கொண்டார். அவருக்கு முதல்ல நல்லாகவே தெரியும் இவன் சரி வரவே மாட்டாமா. 12 சீசர்களாக தெரிந்து கொண்டே சீசத்துவத்தில் பெரிய வேலைகளை செய்து முடித்தவன் என்றாலும் அவனை நீ காட்டிக் கொண்டுப்பான் பரவாயில்லையே. தொடர்ந்து வாசி, அதை வாசிங்க, முதலுக்கு இருந்து வாசிங்க.
நான் மனுஷர் பாதைகளையும் தூதர் பாதைகளையும்
பாசைகளை பேசலாப்பா, தூதர் பாசைகளை பேசலா.
அன்பு எனக்கு இராவிட்டால்,
அன்பு எனக்குள்ளே இராவிட்டால்,
சத்தமிடுகிற வெண்கலம் போலவும்
வெறும் சத்தமுள்ள ஒரு வாழ்வுதான் எனக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சத்தமிடுகிற வாழ்வு, கரத்தை தட்டிவிட்டால் அந்த சவுண்ட் செகண்ட்ல மறைந்துவிடும், வெங்கலத்தை தட்டிவிட்டால் அது செகண்ட்ல மறைந்துவிடும். இதுதான் நம் வாழ்க்கையா? இதற்குத்தான் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டாரா? இதற்குத்தான் இயேசு வந்தாரா? இதற்குத்தான் தேவன் கிறிஸ்தவத்தை உருவாக்கினாரா? இதற்குத்தான் தேவன் அன்பின் தாய்ப்பரியம் என்பதை விளங்கப்படுத்தினாரா? நமக்கு பிடித்த சத்தியங்களை வைத்து ஒரு நாளும் கதைக்க கூடாது பாருங்க. நமக்கு பிடித்த காரியங்களை வைத்து வாதாடவும் கூடாது. ஒட்டுமொத்தமான சத்தியம் என்னவென்று சொல்லிச்சினால் மன்னிப்பும் மறத்தலும் அன்பு கூறுவதுமே. இதுதான் சத்தியம், இதுதான் கிறிஸ்தவம். இதை விட்டால் வேறு எதுவும் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும், கிறிஸ்து வரும் வரைக்கும், கிறிஸ்து வரும் வரைக்கும் கிரியை செய்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் மன்னிப்பும் அன்புமே. வரம் இல்லாமல் இருக்கலாம், அபிஷேகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகத்துக்குள்ளே அன்பின் கனி இல்லாமல் நாம் போக முடியுமா? எனக்கு தெரியாது. பாருங்க, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
நான் மனுஷர் பாசைகள்,
நான் மனுஷர் பாசைகளை பேசலாப்பா, விதம் விதமா பேசு, விதம் விதமா சொல்லு, விதம் விதமா கதை.
தூதர் பாசைகளையும் பேசினா,
தூதர் பாசைகளை பேசலாம், கனவுகள் காணலாம், தரிசனங்கள் காணலாம், சொப்பனங்கள் காணலாம், சகலத்தையும் கண்டு சுதந்திரத்துக் கொள்ளலாம், தப்பு கிடையாது.
அன்பு எனக்கு இராவிட்டால்,
அன்பு எனக்குள்ள இராவிட்டால், இவைகள் எல்லாம் வீணானவைகளே. வாசிங்க தொடர்ந்து.
சத்தமிடுகிற வெண்கலம் போலவும்,
சத்தமிடுகிற வெண்கலம் போலவும்,
ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும்,
ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அடுத்த வாசிங்க.
நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து
இருந்து
சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும்,
அறிந்தாலும்
மலைகளை பேக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும்
இருந்தாலும்
அன்பு எனக்கிராவிட்டால் ஒன்றுமில்லை.
என்ன வசனங்க இது? விசுவாசம் கூட அதற்கு நேராக இல்லையே, விசுவாசம் கூட இல்லையே. ஆண்டவர் சொன்னார் கடுகுல விசுவாசம் தான் மலையை பேய்ந்து போனச்சுன்னா அது செய்யுமா? அந்த விசுவாசம் கூட, அந்த பெரிய விசுவாசம் கூட இந்த அன்புக்கு நேராக இல்லையே. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க.
நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய்
தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தும்
சகல ரகசியங்களையும்
சகல ரகசியங்களையும் அறிந்து கொள்ளலாம்.
சகல அறிவையும் அறிந்தாலும்
சகல அறிவுள்ளவனாக நான் இருக்கலாம்.
மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும்
பாருங்க, மலைகளை பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் உண்டாகின்ற சொல்லத்தக்க பெரியொரு விசுவாசம் உள்ளவனாக விசுவாச வீரனாக இருக்கலாம்.
அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை.
அன்பு எனக்குள்ள இராவிட்டால் உன் விசுவாசம் ஒன்றுமில்லப்பா. உன் விசுவாசம் ஒன்று இல்லை. தேவனுக்கு முன்பாக நின்று சொல்ல முடியாது, நான் உண்மை நேசிக்கிறேன், நான் உண்மையிலே அன்பு கூறுகிறேன், நான் உண்மையை நேசிக்கிறேன். அந்தவரே ஒன்றுமில்லையே, ஒன்றுமில்லையே. நான் ஊழியம் செய்யலாம், நான் ஊழியக்காரன் பாருங்க, நான் ஒரு பிரசங்கி, நான் ஒரு ஊழியக்காரன். எனக்கு பரலோகத்தின் ராஜ்யத்தை குறித்து, தேவ ராஜ்யம், தேவன் வருகிற அந்த நாளை குறித்து பலவிதமான கற்பனைகள் எனக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் தரிசனம் என்று சொல்லலாம், கற்பனை என்று சொல்லலாம், கனவு என்று சொல்லலாம், என்னவோ எனக்குள்ளே இருக்கிறது. எனக்குள்ளே நான் யோசித்து பார்ப்பது, எனக்கு தெரியும் அந்த நாட்களில் பல ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும் இல்லையா, பல ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும் என்று எனக்கு நல்லாக தெரியும். வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. வேதம் ஒன்றும் மறைத்து வைக்கல பாருங்க, நல்லா சொல்லுகிறது பாருங்க இல்லையா. ஆகையினாலே நான் யோசித்து ஆண்டவரே, இன்னைக்கு நான் நிக்கிறது போல, இன்னைக்கு ஊழியம் செய்கிறது போல, அன்றைக்கு அந்த நாளிலே நீர் என்னை அழைப்பீரோ, காண்பிப்பீரோ, சமஸ்த சபையிலே இவர்தான் இந்த சபையில் ஊழியம் செய்த மனுஷன், இவர்தான் பிரசங்கித்தவர், வாப்பா முன்னுக்கு என்று சொல்லி வளர்ப்பீரோ. அல்லாவிட்டால் ஒன்றும் தெரியாத ஒரு மனிதன் மூளையிலே இருந்தவனை பிடித்து வா முன்னுக்கு வா, இங்க வந்து என்னிடத்திலே கிரீடத்தை பெற்றுக்கள் என்று சொல்லி அழைப்பீரோ. எப்படி அந்த நாட்கள் இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கும் யோசிக்கிற ஒரு மனுஷன் நான். இன்றைக்கு நான் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம் இல்லை, இன்றைக்கு நாம் என்ன எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, அன்றைக்கு என்ன நடக்கும் என்பதுதான் முக்கியம். அந்த நாள் வெறும் சீக்கிரத்தில் இருக்கிறது, அந்த நாள் சீக்கிரமாக வந்து கொண்டு இருக்கிறது. அநேகர் நித்திரை தூங்குறதை நான் அறிவேன். அநேகர் நினைக்கிறார்கள், ஏயோ இயேசு வருவதா, ஐயா சரித்திரங்களும் உலகத்தின் பொலிட்டிக்கலும் உலகத்தின் இயற்கைகளும் கிறிஸ்துவின் வருகையை ஒவ்வொரு நாளும் துணித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை அறியாமல் இருந்தார். அந்த பத்து கன்னிகைகளைப் போல நாங்களும் மாறிவிடுவோம் பாரு. அந்த கன்னிகைகளைப் போலதான் நாமளும் அந்த நாளில் இருப்போம் பாரு. ஆகையினாலே கிறிஸ்துவின் வருகை அதிக சீக்கிரமாக இருக்கிறது. நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாய் இருக்கிற அந்த வசந்த வாசிங்க, தொடர்ந்து வாசிக்கிறத.
நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய்
தீர்க்க தரிசியாக இருக்கலாம் அப்பா.
சகல ரகசியங்களையும் சகல
ரகசியங்களையும் நான் வெளிப்படுத்துறவனாக இருக்கலாம்.
மலைகளை பேர்க்கத்தக்கதாக
மலைகளை பேர்க்கத்தக்க சபையிலே, இந்த சபையிலே விசுவாச வீரனாக நான் இருக்கலாம். என்னை தவிர தேவனை நம்புவதற்கு ஒருவனும் கிடையாது. அப்படி வையுங்க, என்னை தவிர பெரிய ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன் இந்த சபையில இருக்க முடியாது. அப்படி வையுங்க, வாசிங்க.
அன்பு எனக்கிராவிட்டால்
அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாகி எனக்குள்ளே தேவனுடைய அன்பு, சகோதர அன்பு, சகோதர ஐக்கியம் இல்லையெனில்
நான்
ஒன்றும் இல்லை. அந்த விசுவாசம் ஒன்றும் கிடையாது. அந்த விசுவாசத்தில் பிரியோசனம் இல்லை. ஆகையினால நாம் என்ன நினைக்கிறோம், விசுவாசித்துட்டா சரி, பெரிய விசுவாச வீரனாக பேசிட்டா சரி என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். ஐயா வேதத்திலே பல காரியங்கள் இருக்கிறது, நாம் கை கொள்ளாதது அல்லாவிட்டால் கை கொள்ள முடியாதவைகள் பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நமக்கு தெரிந்தவர்களையே வைத்து நாம் பேசிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொள்ளுகிறோம். நமக்கு தெரிந்தவர்களையே பார்த்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொள்ளுகிறோம். நமக்கு தெரிந்தவர்களையே விளக்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். ஐயா ஐயா இயேசுவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அந்த நாள் ஆச்சரியமானவை, அந்த நாள் அநேகருக்கு வெக்கத்தை உண்டு பண்ணுகிற நாள், அந்த நாள் அநேகர் கண்ணீர் விடுகிற நாள், அந்த நாள் அநேகர் மகிழ்ந்து கூறுகிற நாள், அந்த நாள் அநேகருக்கு இன்பமான நாள். தொடர்ந்து வாசிங்க.
உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு என கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை.
திருப்பி வாசிங்க.
எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு என கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை.
எனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும். அநேகர் தர்மம் பண்ணிவிட்டால் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பெரிய காரியம் செய்து விட்டோம் என்று சொல்லி நினைக்கிறோம். தர்மம் செய்கிறது கிறிஸ்தவனுக்கு அது ஒரு முக்கிய ஒரு பெரிய காரியம் கிடையாது. கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் நன்மன் செய்தே ஆக வேண்டும். வழங்குறதா? கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமா? கிறிஸ்து எப்படியெல்லாம் தர்மம் செய்தார், எப்படியெல்லாம் தர்மம் செய்தாரோ அதற்கு மேலாக நீ பெரிய காரியங்கள் செய்வான்னு சொல்லி அந்த வசனத்தை மற்ற காரியங்களுக்கு எடுத்து பேசுவோம். நீ அவர் செய்ததை விட நான் பெரிய காரியங்கள் செய்வேன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு ஆண்டவரே. அதனால வல்லமை தாரும், வரத்தை தாரும், இதையும் தர சொல்லி கேட்கணும். நீர் ஏழைகளுக்கு இறங்கினதை விட இரட்டிப்பாக நான் இறங்கணும், எனக்கு அது இந்த வரத்தை தாரும் என்று கேட்கிற ஜனத்தை காண்பதில்லையே, அதை நாம் காண்பதில்லையே. ஆகையினாலே என்ன செய்கிறது தெரியுமா? எனக்கு உண்டானவைகள் எல்லாம் நாம் கொடுத்து விடலாம், எல்லாம் கொடுத்து விடலாம். பாருங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, என்ன எனக்கு உண்டானவைகள் எல்லாம் கொடுங்க. ஆனா அன்பு எனக்குள்ளே உனக்குள்ளே இராவிட்டால் அதுலயும் ஒரு பிரயோசனம் கிடையாது, அதுலயும் ஒரு பிரயோசனம் கிடையாது. ஏன் முக்கிய காரியங்களை விட்டுவிட்டு வேறு காரியங்களே நாம் கண்ணோட்டமா இருக்கிறோம்? பாருங்க, முக்கிய காரியங்களை நாம் மறந்துவிடக் கூடாது, முக்கிய சத்தியங்கள்ல இருந்து நாம் விலகி கூட கூடாது. நாம் முதல்ல பார்த்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் தன்னை நேசிக்கிறதுக்கு ஒப்பாக இந்த சகோதர அன்பை ஒப்பிட்டு வைத்திருக்கிறார். கற்பனைகள் நிறைவேறுகிறது ஒரே ஒரு காரியத்துல. ஏன் அவ்வளவு வைராக்கியமா, அவ்வளவு பாரமாக, அவ்வளவுத்துக்கு அது ஒப்பிடப்பட்டிருக்கிறது? அது மிகவும் முக்கியமானது. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் பாருங்க, நீ மரணத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்து தியாகம் பண்ணி காரியங்களை செய்யலாம் பாருங்க, அருமையான காரியங்களை செய்யலாம் பாருங்க. பணத்தை கொடுத்து நீ அருமையான காரியங்களை செய்யலாம், உன் வாழ்வை கொடுத்து நீ அருமையான காரியம். ஆனா உனக்குள்ள அன்பு இல்லையா, எனக்குள்ளே அன்பு இல்லையா? இதை வைத்து தேவன் எதுவும் செய்ய முடியாது, தேவன் எதுவும் நடத்த முடியாது. தேவனிலே அன்பு கூறுகிறோம் என்பதிலே எந்தவித மிச்சமும் நமக்கு கிடையாது. ஆனால் தேவன் அதை மாத்திரம் எதிர்பார்க்கல, தேவன் அதை மாத்திரம் எதிர்பார்க்கல. சகோதர ஐக்கியம், சகோதர சிநேகம், அது தேவனுக்கு மிகவும் முக்கியமானது. தேவனுடைய பார்வையிலே அது ரம்யமானது, தேவனுடைய பார்வையில் அது இன்பமானது, அது மிகவும் முக்கியமானது. அது இல்லாமல் விசுவாசியாக இருந்து, தீர்க்கதரிசியாக இருந்து, ஊழியக்காரனாக இருந்து, எதுவாக இருந்தாலும் அதை தேவன் மெச்சுகிறவராக வேதன் நமக்கு சொல்லவில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லைங்க. அடுத்த வாசிங்க.
அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, பெருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்துவோம், அந்நிய பாதைகள் ஆனாலும் ஒழிந்துவோம், அறிவானாலும் ஒழிந்துவோம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்துவோம்.
நாலாவது வசனம் என்ன சொல்லுகிறது? அன்பு
நீடிய சாந்தம்
என்ன செய்யுமா? அன்பு என்ன செய்யறது? அன்பின் சுபாவங்களை கொடுத்து தானே நான் பாக்குறேன்னு சொன்னேன், கவனிங்க. அன்பினுடைய மிகப்பிரதான சுபாவம் என்ன தெரியுமா? அது நீடிய சாந்தமுடையதாக இருக்கும். இதை வேதத்தில் எங்க பார்க்கலாம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையின் பாடு அல்லாவிட்டால் கெஸ்தமனே தோட்டத்தில் இருந்து நீங்கள் கவனித்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவருக்குள்ள இருக்கிற அந்த நீடிய சாந்தத்தை எங்கேயும் நான் பாட்ட முடியாது. கெஸ்தமனே தோட்டத்தில் இருந்து ஆண்டவருடைய பாடுகள் ஆரம்பிக்கப்படுகிறது. அவர் துக்கப்படுத்தப்பட்டார், சொற்களால் அடிக்கப்பட்டார், கரத்தினால் அடிக்கப்பட்டார், முள்மொழி சூட்டப்பட்டார், எல்லாம் செயல்படுத்தினாலும் அவருடைய நீடிய சாந்தத்தை விட்டு அவர் வெளியே வரவே இல்லை. பாருங்க, கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம், இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம். இன்றைக்கு அநேகர் அநேகரை பின்பற்றுகிறார்கள். இன்னைக்கு அநேகர் அநேகரை பின்பற்று, அதுதான் பெரிய பிரச்சனை இல்லையா? கிறிஸ்துவை யாரும் பின்பற்றுவது கிடையாது. வேதம் கையில வைத்திருக்கிறோம், ஆனால் கிறிஸ்துவை எவ்வளவுத்துக்கு பின்பற்றுகிறோம், இயேசுவை எவ்வளவுத்துக்கு பின்பற்றுகிறோம்? இயேசு சொன்னார், அன்பினுடைய சுபாவம் எப்படி இருக்கிறது? அன்பு நீடிய சாந்தம் உள்ளதாக இருக்குமா? அது என்ன செய்யும்? நீடிய சாந்தம் நிறைந்ததாக இருக்கும். ஏ, உள்ளுக்கு நிறைந்திருக்கிறது முழுவதும் தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு நிறைந்திருக்கிறதப்பா. மனதுருக்கம் நிறைந்த அன்பு, மற்றவர்களுக்காய் பரிதபிக்கிற அன்பு, மற்றவர்களை குறித்து போன மரம் பார்த்தோம் இல்லையா, புறனுக்கானவைகளை தேடுவது தேவ சிந்தை. புறனுக்கானவைகளை தேடுவது. ஆகவே நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? நான் நல்லாவிட்டால் நீ ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி சொன்னா நீடிய சாந்தத்திலே கண்டுபிடிக்க வேண்டும். அப்போஸ்தலருக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லி எப்படி பெயர் வந்தது? சேர்ச்சுக்கு போறபடினால வந்துச்சுதா? நீங்களாம் சேர்ச்சுக்கு வர்றபடினால கிறிஸ்தவர்கள் சொல்லி பெயர் இருக்கிறதா? பைபிளை வாசிக்கிறபடினால சில பேர் கிறிஸ்தவர்கள் ஏன்னு சொல்லிச்சுனா, கரத்த புத்தம் உண்டு கையில வைத்திருக்கிறபடினால் இவர் கிறிஸ்தவர்னு சொல்லி அர்த்தம் கொள்ளுகிறார். அப்போஸ்தலருக்கு பெயர் வந்து இயேசு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த உடனே கூட கிறிஸ்தவம் என்பது உருவாக்கப்படவில்லை. படங்கிறதா வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிற்பதாகவும் கிறிஸ்தவம் என்று சொல்லி ஒன்றும் உருவாக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிற்பதாக கிறிஸ்தவர்கள் எங்கு உருவாக்கப்பட்ட சீஷத்துவத்தின் ஊடாகத்தான் உருவாக்கப்பட்டது. அவங்க என்ன செய்தாங்க? கிறிஸ்துவை பின்பற்றினாங்களாம். இயேசு நீடிய சாந்தம் உள்ளவராய் இருந்தார், அதனால நாங்களும் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் இருக்க விரும்புகிறோம் என்று சொல்லி கிறிஸ்துவை பின்பற்றினார்களா? அதனால கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் உண்டாயிட்டது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் உண்டாக்கப்படவில்லை, ஜனங்கள் உருவாக்கினார்கள். இவர் கிறிஸ்தவர்கள் ஏன்? இயேசுவை பின்பற்றுகிறார்கள். ஏன்? அவர் சாந்தமாக இருந்தது போல இவர்கள் சாந்தமாக இருக்கிறார்கள். அவர்கள் அமைதியாக இருந்தது போல இவர்களும் அமைதியாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவை இவர்கள் பின்பற்றினபடியினால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர். மகாத்மா காந்தி சொன்னாரா, கிறிஸ்தவத்தை எனக்கு பிடிக்குமப்பா, ஏண்டா நல்ல சத்தியங்கள் இருக்கிறது, வாழ்வுக்கு தேவையானவைகள் இருக்கிறது, பிரயோசனமானவைகள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? அன்பு நீடிய சாந்தம் உடையதப்பா. நம்முடைய சாந்தம் எவ்வளவுத்துக்கு இருக்கிறது, எவ்வளவு எல்லை இருக்கிறது, இதெல்லாம் நம்மளுக்கு நமக்கே தெரியும். பாருங்க, இந்த வசனங்களை எடுத்து வைத்து வாசிக்க 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 நம்மளை நாம் ஆராய்வது பெரிய வேலையே கிடையாது. இது நம்மளை ஆராய்ந்து நிறுத்துகிற கண்ணாடி என்று சொல்லி அநேக பிரசங்கிகள் சொல்லுவார்கள். இது ஒரு கண்ணாடி, இதுல நீ பார்க்கிற பொழுது உன் வாழ்க்கையை இது போட்டோ பிடிக்கும். இதுல பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி போகிறது என்பதை இதுல கண்டுபிடிக்கலாம். முகத்துக்கு பார்க்கிற கண்ணாடி நம்முடைய வெளிப்படையான ரகசியத்தை, வெளிப்படையான அழகை காட்டி கொடுக்கும். இந்த கண்ணாடி நம்முடைய உள்ளான அழகை காட்டி கொடுக்கும். இதை வாசிக்கிற பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தேவனுக்கு முன்பாக சீக்கிரத்தில் கண்டுபிடித்து விடலாம் இல்லையா? அன்பு நீடிய சாந்தம். இதுல அன்பை குறித்து மாத்திரம்தான் இவ்வளவு விளக்கம். ஆவிக்குரிய கனியை கோர்த்து முழுத்துல இங்க விளக்கம் கிடையாது. அன்புக்கு மாத்திரம்தான். அன்பு என்ன சொல்லுகிறது? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளதப்பா. தயவுள்ளவர்களாக வாழுங்கப்பா. மற்றவர்களுக்கு தயவு செய்யுங்க. தயவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளுங்க. தயவு என்பது ஒரு மனதிறக்கம் என்று சொல்லி சொல்லலாம். மற்றவர்களை குறித்து அல்லாவிட்டால் பொதுவாக மற்றவர்களுடைய காரியத்திலே தயவு பண்ணலாம், தயவு நினைக்கலாம். இது தேவ சிந்தையாக தேவன் நினைத்திரு. தேவன் பல இடத்திலே தயவாக இருந்திருக்கிறார். நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல இடத்திலே பார்க்கலாம், பல காரியங்களே அவர் தயவுள்ளவராய் நடந்து கொண்டார். ஆகையினாலே அன்பு இருக்கிற மனுஷனுக்குள்ளே தயவு இருக்க செய்யும். அன்பு இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே தயவு ஊறி இருக்கும். பாருங்க, எந்த விஷயத்திலையும் தயவாக நடந்து கொள்வான், நீடிய பொறுமையாக நடந்து கொள்வான். ஏன் என்று சொல்லிச்சினால், தேவன் எதிர்பார்க்கிற அன்பு அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற பள்ளியினா. இன்றைக்கு நமக்குள்ள எந்த அன்பு இருக்கிறது, எந்த அன்பு இருக்கு? உலகத்திலே பலவிதமான அன்பை பார்க்கலாம். பாருங்க, வஞ்சகமான அன்பை கூட நாங்கள் பார்க்கலாம். வஞ்சகமான அன்பு சபைகளுக்குள்ளே இவைகள் இருக்காதுன்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். வஞ்சனையான அன்பு, மற்றவர்களை அன்பின் ரீதியிலே வஞ்சித்து விடுவது, சில காரியங்களை பெறுவதற்கு சில காரியங்களை நடப்பிப்பதற்கு வஞ்சனையாக நடந்து கொண்டு வஞ்சனையான அன்பை தெரிவித்து வஞ்சித்து விடுகிறது. வேதம் சொல்லுகிறது, உண்மையான அன்போடு, ஊக்கமான அன்போடு, தெளிந்த அன்போடு செயல்படுங்கள்ன்னு சொல்லி பல இடங்களில் நம்ம எழுதப்படுகிறது பார்க்கிறோம். உலகத்திலே வஞ்சனையான அன்பு நிறைந்திருக்கிற காலம் இது, உங்களுக்கு தெரியுமா? பலரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற காலம் இது. அண்மையிலே சில காரியங்களை நான் பேசி கதைத்து சில காரியங்களை நடந்து கொண்டு இருக்கிற பொழுது வஞ்சனையான காரியங்கள் நிறைந்து போயிருக்கிறது என்பதை அடிக்கடி யாராவது நமக்கு நினைப்பூட்ட வேண்டி போல இருக்கிறது. அப்படி இருக்கிறது வெளியிலே காரியங்கள், அப்படி இருக்கிறது காரியங்கள். உலகம் அன்புக்கா வேண்டி அலைந்து இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, மனிதனிடத்திலே ஒரு காரியம் இருக்கிறது, ஒரு காரியம் இருக்கிறது. ஒன்று, மனிதன் ஒருவரை நேசிக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒருவரை நேசிப்பது இதுதான் மனுஷிகம். அதே நேரத்திலே இன்னும் என்னை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருப்பது மனுஷிக வாழ்க்கையாக. இது ரெண்டும் தேவை, இது ரெண்டும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும். ஒன்று, நான் ஒருவனை நேசித்துக் கொண்டு இருப்பேன், நான் ஒருவர்களை அன்பு கூர்ந்து கொண்டு இருப்பேன், அந்த அன்பு அதுதான் மனுஷிகம். அதே நேரத்தில் இன்னும் ஒருவர் என்னை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பதும் மனுஷிகமாகும். ஆண்டவரை நேசிக்கிறனே, அதே அன்பை பெற்றிருக்கிறனே, உன் சக சகோதரன் என்ன அன்பை கூற வேண்டியது மிகவும் முக்கியமானது. அதற்கு ஒப்பாக ஒரு காரியத்தை நீ கொண்டு வர முடியாது. அதற்கு ஒப்பாக நீ சொல்லலாம், நான் அன்பு கூற விரும்பல, ஆனா நான் ஊழியம் செய்ய போறேன். நான் அன்பு கூற விரும்பல, ஆனா நான் விசுவாசித்து உங்களுக்கு பின்பாக நடக்க போகிறேன். நான் அன்பு கூற விரும்பல, ஆனால் ஆராதனையிலே நான் பெரிய ஒரு ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன் என்று பலவே நாம் சொல்லலாம். இவைகள் எதுவும் தேவனுக்கு முன்பாக ஒவ்வாது ஒவ்வாது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமையே கிடையாது. பாரு, அன்புக்கு என்ன இருக்காது? பொறாமையே கிடையாது. உலகம் பொறாமையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ஐயா. ஒருவரை குறித்து இன்னும் ஒருவருக்கு பொறாமை, மற்ற குடும்பத்தை குறித்து இன்னும் குடும்பத்துக்கு பொறாமை. உலகம் வாழ்ந்து விடலாம், ஆனால் தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள், தேவ சபைக்குள்ளே வாழுகிறவர்கள், ஒரே ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், ஒரே தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஒரே பரிசுத்தத்துக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட நீயும் நானும் பொறாமை உள்ளவர்களாய் வாழுவது அன்றுமே இல்லை, அன்றுமே இல்லை. சில வேளைகளில் பொறாமை ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கைக்கு இருக்காது. பாருங்க, திடீரென்று வந்துவிடும். ஒவ்வொரு நாளும் கொண்டு தெரிய மாட்டோம், நம்ம ஏழு நாளும் பொறாமையோட தெரிய மாட்டோம். சரியில்லை அவர், சரியில்லை அவர், அவர் அது இதுன்னு தெரிய மாட்டோம். ஆனால் திடீரென்று என்ன செய்யும், திடீரென்று என்ன செய்யும், நமக்குள்ளே பொறாமை வந்துவிடும். பாருங்க, பாருங்க, நாங்களும் மனுஷர் தான். பாருங்க, நாங்களும் இந்த பூமியில தான் வாழ்கிறோம். பாருங்க, பொறாமை வருமா வராதான்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சமாவது தெரியாதா? ஆனால் தேவ அன்பை உடைய அந்த மனுஷனுக்குள்ள பொறாமை இருக்க கூடாது. யாரை குறித்தும் எவரை குறித்தும் பொறாமை இருக்கவே கூடாது. உலகத்திலே இருக்கிறவர்கள் இருந்துவிட்டு போய்விடலாம், ஆனால் தேவ சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள், தேவனுடைய அன்பை தரித்திருக்கிற நானும் நீயும், தேவனுடைய அன்பாகவே இருக்கிற அதே தேவனை ஆராதிக்கிற நாம், எல்லையில்லாத அன்பை நிரூபித்த அந்த ஆண்டவருக்கும் வாழுகிற நாம் பொறாமை உள்ளவர்களாய் இருந்து விடவே கூடாது. ஒரு மனுஷன் நல்லா இருந்தால், ஒரு குடும்பம் உயர்ந்திருந்தால், ஆண்டவரே இன்னும் ஆசீர்வதியும் சொல்லி நடந்து செல். உன் பிள்ளைகளை விட மற்ற பிள்ளைகள் நல்லா இருந்தால், நல்லாய் படித்தால், நல்ல உத்தியோகத்தில் இருந்தால் ஆண்டவரை இன்னும் ஆசீர்வதிமணி சொல்லி நடந்து இது தேவ அன்பு, இது தேவனுடைய அன்பு, இது தேவன் எதிர்பார்க்கிற அன்பாகும். சொல்லிட்டு போ ஆண்டவரை ஆசீர்வதியும் அப்பா. அதை விட்டு விட்டு அதை குறித்து உன் இருதயத்திலே உன் சிந்தனையிலே கொண்டு யோசியாதப்பா, யோசியாத. அது உனக்கு தகுந்ததல்ல, அது தேவ மனுஷர்களுக்கு தகுந்ததல்ல, அது தேவ பிள்ளைகளுக்கு ஏற்றதல்ல, அது தேவனுடைய ஒரே அன்பை தரித்த உனக்கும் எனக்கும் தகுந்ததல்ல. அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது. அன்புக்கு பொறாமையே கிடையாது. பாருங்க, உலகத்திலே பொறாமையிலே மாண்டவர்கள் ஏராளம் பேர், பொறாமையிலே மாண்டவர்கள் ஏராளம் பேர். நமக்கு போதும் என்ற மனதுடனே இருக்கிறதே தேவ பக்தி என்று சொல்லிச்சு. போதும் என்ற மனம், எனக்கு ஆண்டவரை எனக்கு தந்திருக்கிறது போதும், என் குடும்பத்துக்கு தந்திருக்கிறது போதும், என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறது போதும், நான் இருக்கிற நிலைமை போதும், அதுவே தேவபக்தி, அதுவே தேவபக்தி. அதுக்கு மேலாக தேவன் உன்னை ஆசீர்வதித்தால் அது அவருடைய காரியம். ஆனால் நான் மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்வது தேவ பிள்ளைகளுக்கு தகுந்ததல்ல. ஒரே அன்பை தரித்திருக்கிற உனக்கும் எனக்கும் அது தகுந்ததல்ல. தொடர்ந்து வாசிங்கள்.
அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, விருமாப்பாயிராது.
அன்பு ஒரு காரியத்தை செய்கிறது என்ன தெரியுமா?
தன்னை
குறித்து புகழாதாம். ஒரு நாள் தன்னை குறித்து அது புகழாது. உங்களுக்கு தெரியும், நீங்க ஆக்களை பார்த்திருக்கீங்களா? தன்னை குறித்தே புகழுகிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். தங்களை குறித்தே பெருசாக சொல்லுகிறவர்கள் இருப்பார்கள். தங்களை குறித்து பெருமையாக சொல்லுகிறவர்கள் இருப்பார்கள். என்னை விட்டால் ஒருவரும் கிடையாதுன்னு சொல்லுகிறவர்கள் இருப்பார்கள். நான் தான் எல்லாம் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் இருக்கா. அது தேவ பிள்ளைக்கு தகுந்ததல்ல. அந்த வசனத்தை அது மாற்றம் திருப்பி வாசிங்க.
அன்பு தன்னை புகழாது.
அன்பு, தேவ அன்பை உள்ள ஒரு மனுஷன் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தன்னை புகழ்ந்ததாக நீங்க பாத்துருக்கீங்களா? ஆண்டவரை குறித்து புகழ வந்தவர்களே பேசாம இருங்கன்னு சொன்னதை நான் பாத்திருக்கிறேன். ஆனா தன்னை குறித்து அவர் புகழ்ந்ததை நான் பார்த்தது கிடையாது. அன்பு தன்னை ஒரு நாளும் புகழாதீங்க, தன்னை புகழாதே. நான் பெரிய படிச்சு படிச்சிருக்கேன், நான் நல்ல பணம் சம்பாதிச்சிருக்கிறேன், உங்ககிட்ட இல்லாதது என்னிடத்துல இருக்கிறது, நான் உயர்ந்த இடத்துல இருக்க, நான் பெரியவன், நான் அது இதுன்னு சொல்லி தன்னை குறித்து ஒரு மனுஷன் பேசுவது தகுந்ததல்ல. மனுஷீக பார்வையிலேயே ஒரு மனுஷன் தன்னை குறித்து பெரிய இதுல பேசினா விரும்பாதவர்கள், ஜனங்கள் விரும்ப மாட்டார்கள், உலகம் விரும்பாது. ஏன்? இவன் தன்னை குறித்து சும்மா விட்டுட்டு இருக்கான் பாரு, அதுக்கு தமிழ் எல்லாம் வச்சுக்காங்கள, ரயில் விடுறான், அது விடுறான், இது விடுறான்னு சொல்லி எல்லாம் கணக்கு சொல்லுவார்கள் இல்லையா? ஆனால் தேவன்பை பட்டு நானும் நீயும் இப்படி நடந்து கொள்வது தேவனுக்கு முன்பாக அவைகள் தகுந்ததல்ல. எங்களை குறித்தே ஏதாவது சொல்லுவது, நாங்கதான், நான் தான், எனக்குத்தான், இப்படித்தான் என்று சொல்லி என்னை குறித்தே சொல்லுவது வழங்குறதா? வழங்குறதா? அனைவர் உங்களுக்கு குறித்து நான் ஒன்றுமே பேச மாட்டேன் பாருங்க, என்னை குறித்தே பேசுறேன் பாருங்க. என்ன மாதிரி ஒரு பரிசுத்தன்? நான் தான் பரிசுத்தவன், நான் தான் ஒரு பயமுள்ள ஒரு கிறிஸ்தவன் என்று நினைக்கிறது இல்லையா? இதுல இருக்கு எல்லாரையும் விட நான் தான் தப்பாருங்க. நீங்க எல்லாரையும் விட எனக்கு தான் ஊழியம் செய்ய தெரியும், எல்லாரையும் விட எனக்கு தான் கணக்க தெரியும், அறிவு இருக்குது, ஞானம் இருக்குன்னு சொல்லி என்னை குறித்தே என்ன செய்வது? பேசுவது. லூசிபர் ஏன் தெரியுமா விழுந்தா? இருதயத்தில மேட்டிமை கொண்டபடியினால, வெளியில கதைச்சபடினாலே இல்ல, இருதயத்தில தன்னை குறித்து உயர்ந்த நிலைமையில நினைத்தானா? பிரதான தூதன், தேவ சமூகத்தில் இருந்த பிரதான தூதன் ஒருவர் தன்னை குறித்து என்ன நினைத்தான்? நானும் தேவனுக்கு ஒப்பாக, நான் அவர்களுக்கு ஒப்பாக, நானும் அவர்களை மாதிரி தான், நான் என்னும் விட்டு அவர்களை விட நான் மேலானவன். தன்னை குறித்து உயர்த்தி பேசினபடியினால் வேதம் என்ன சொல்லுகிறது? உயர்த்ததை தாழ்த்ததை குறித்து என்ன சொல்லுது? எவன் தன்னை உயர்த்துகிறானோ அவன் தாழ்த்தப்படுவான். பாருங்க, எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். அநேக தடவைகளை நாங்கள் எங்களை தாழ்த்தினாலும் உயர்கிறது போல தெரிகிறது இல்லை பாருங்க. எவ்வளவுத்துக்குத்தான் தாழ்த்தினாலும் உயருதே இல்லையே ஆண்டவரே, அதனால தாழ்த்தாமலே இருந்துருவோம் நினைக்கிறோம் பாருங்க. காலம் வரும், நேரம் வரும், காலம் வரும், நேரம் வரும். அந்த நாள் அது இன்ப நாள், அது ஆரோக்கியமான நாள். அந்த நாளிலே அல்லோ அநேகர் பார்க்கும்படியாக தேவன் ஒன்று உயர்த்துவதை, அநேக நாட்களாக நீ தாழ்ந்ததை பார்த்த கண்கள், நீ உயர்கிற அந்த நாளை கழுத்தை உயர்த்தி பார்க்கிற ஒரு நாளை கொண்டு வருவாரே. அதை நம்பி நட, அதை நம்பி உன்னை தாழ்த்தி, தாழ்ந்த உடனே நாளைக்கு உயர்வா என்று சொல்லி நினைத்தேன் சொன்னால் அதுக்கும் உன்னை நீயே ஏமாத்திக் கொண்டிருக்க காரியம். தேவன் அப்படி ஒரு நாள் சொல்லவில்லை. அநேகருடைய காரியம், சில காரியங்கள் பூமியில உனக்கு முந்திக் கொள்ளும், சில காரியம் திந்திக் கொள்ளும். அது அந்த நாள்ல தான் நடக்கும். விளங்குறதா? அந்த வசனத்தை வாசிங்க,
அன்பு தன்னை புகழாறு விருமாப்பாயிராறு.
அன்பு தன்னை புகழாறு
விருமாப்பாயிராறு,
விருமாப்பாயிராது. பாருங்க, இருமாப்புன்னு சொல்லி சொன்னா தெரியுமா என்னன்னு சொல்லி? அன்பினுடைய சுபாவம் இருமாப்பாயிராது. இருமாப்புன்னு சொல்லி சொன்னா அது கோபம் என்று சொல்லுகிறதா, இல்லாட்ட வேற எப்படி அதை விளக்குறது? சரியான கஷ்டம் பாருங்க. இருமாப்பழையும் பாருங்க, சர்ரண்டு நிற்கும் பாருங்க. ஏதாவது என்று விளக்க போனா ஷர்ன்னு கேட்காது. அதாவது மொரட்டாட்டம் பண்ணி நடந்து கொள்வது இருமாப்படைவது என்று சொல்லி சொல்லலாம். இருமாப்பா இருக்கும், ஒன்றையும் கீழ்ப்படியாது, ஒன்றையும் விட்டு கொடுக்காது. அது என்ன? ஆனா அன்பு அப்படி செய்யாது. அன்பு எப்பவும் விட்டு கொடுக்கும், அன்பு எப்பவும் தாழ்ந்து போகும், அன்பு எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானது செயல்பட முயற்சி எடுக்கும். ஆனால் அன்பு இங்கே என்ன சொல்லப்படுனா, அது அன்புக்கு இருமாப்பாய் நடந்து கொள்ள தெரியாதா? இது எல்லாம் எடுத்து வச்சுட்டு என் வாழ்க்கை இன்றைக்கு தூக்கி வச்சு என் வாழ்க்கை இன்றைக்கு எந்த நிலைமையில நிற்பது என்று பார்ப்பது பெரிய பெரிய பிரச்சனையா இல்லையே? ஆனா நாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு பிரசங்கம் வர வேண்டும், ஒரு போதகர் என்னை கூப்பிட்டு இப்படி சொல்ல வேண்டும், தீர்க்க தரிசனமாக சொல்ல வேண்டும், நீ இருமாப்பா இருக்கிறாய் விட்டுடி, நீ கோபமாய் இருக்கிறாய் விட்டுடு என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தால் கிறிஸ்து வரும் வரைக்கும் இருக்க வேண்டியதுதான். ஏன்? இந்த புத்தகம் எல்லாருடைய கையிலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பிரயோசனப்படுத்தா விட்டால் சோம்பல் உள்ள ஊழியக்காரனுக்கு நாம் சமமாகி விடுவோம். விளங்குறதா? அந்த ஊழியக்காரனை ஆண்டவர் வந்து எப்படி நியாயம் தித்தார்னு சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வேதத்துல. ஆகையினாலே நான் என்ன சொல்லுகிறேன் சொல்லி சொன்னா, இருமாப்பா இராதீங்க. அன்பு உடனே விட்டு கொடுக்கும், அன்பு விட்டு அன்பை குறித்து போதிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா சிறு பிள்ளைகளை எடுத்து வைத்து போதிக்கலாம். சக்கப்புக்கு சக்கப்புக்கு சண்டை பிடிக்குங்கள், ஒரு விளையாட்டு ஜாமானுக்கு அழுங்கள், குத்துப்படுங்கள், திருப்பி பார்த்தா வெளியில போய் காத்து வண்டிட்டு நிக்குங்கள் எல்லாம் சேர்ந்து. விளங்குறதா? இது அன்பு விளங்கிச்சுதா? அதுக்கு ஒன்றுமே தெரியாது. நிர்விசாரமற்ற ஒரு அன்பு, அதாவது ஒன்றை நினைத்து நடப்பதில்லை, ஒன்றை சிந்தித்து நடப்பதில்லை, ஒன்றை உள்ளத்தில் வைத்து நடப்பதில்லை. இந்த அன்பை தான் தேவன் விரும்புகிறார் இல்லையா? விளங்குறதா? ஆகையினாலே அன்பு என்ன செய்யுமா? இருமாப்பா இருக்காது. நான் தான், என்ன விடு, எனக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லிருக்கு. இருமாப்பா, இது எல்லாம் தேவ சாயல் கிடையாது, தேவ அன்பின் சாயல் கிடையாது. இவைகளை குறித்து வாதாடுங்க, இவைகளை குறித்து பேசுங்க, இவைகளை குறித்து விவரிங்க, இவைகள் நன்மையை கொண்டு வருமே. இவைகள் நம் வாழ்விலே, சபை வாழ்விலே, தேவ ராஜ்யத்தின் வாழ்விலே நன்மையை கொண்டு வருமே. இந்த காரியங்களை குறித்து ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த வைபி செடியில பேசினான் பாருங்க. கடந்த நாட்கள்ல கேளின் சபையிலையும் இதெல்லாம் போன முறை இந்த முறையும் சேர்த்து பேசி ரெண்டா பொறிச்சு பேசி முடிச்சுட்டேன் பாருங்க. என்றாலும் எனக்கு சபையில பேசணும் பேசணும்னு சொல்லி விருப்பம். இது நான் பிரசங்கம் பண்ணப்பட்டு ஆயத்தப்படுத்த நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூன்று மாசம் நம்புறேன். கடைசியாக பைபிள் ஸ்டடியில இதை குறித்து தான் பேசினேன், ஆனா எல்லாம் பேசல, கொஞ்சம் கொஞ்சமா பேசினேன். ஆனா இதை குறித்து பேசணும்னு சொல்லி எனக்கு உள்ளத்துல விருப்பமா இருந்தபடினாலே இதை குறித்து நான் பேசினேன். கவனிங்க, அன்பினுடைய சுபாவம் எப்படி இருக்கிறது? அன்பு என்னங்க செய்யும்? விருமாப்பா இருக்க. வீடுகளில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இருமாப்புகள் இருக்கும். சிறு பிள்ளைகள் கூட சில பிள்ளைகள் இருமாப்பா இருப்பார்கள், கவனித்திருக்கீங்களா? இருமாப்பா இருப்பார்கள். அவர் போய் இருக்கிறத பார்த்தா தெரியும் அவர்கள் இருமாப்பா. அது கோபம் இல்லை, அது இருமாப்பா, அதாவது வேணுமென்று செய்வது. போய் இருப்பார்கள், சர்ற நின்று போய் நிற்பார்கள் இல்லையா? நைன் 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 நின்று நிற்பார்கள் இல்லையா? அது இருமாப்படைவர். கோபப்படுகிறது வேற, இருமாப்படுகிறது வேற. ஆனா எல்லாத்தையும் கொண்டு ஒரு கூட்டுக்குள்ளே போட்டோம்னு சொல்லிச்சுன்னா சரியாகத்தான் இருக்கு. இருமாப்பா இருக்க கூடாது, விடாப்பிடியாம இருக்கிறது, விட்டு கொடுக்காம இருக்கிறது, விளங்கிச்சுதான். அது இருமாப்பா, இருமாப்புன்னு சொல்லி நம்ம கருத்தில் கொள்ளலாம். தொடர்ந்து வாசிங்க. அயோக்கியமானது செய்யாது, அயோக்கியம் கீழ்த்தரமானவைகளை செய்யாது. நான் தேவ புள்ளி என்று சொல்லி சொன்னால் தேவ பிள்ளைகளுக்கு ஏற்ற வண்ணத்தில் காரியங்களை செய்ய வேண்டும். கீழ்த்தரமான விதத்திலே நடந்து கொள்ளாது. அயோக்கியமாக உலகத்தில் இருக்கிறவர்கள் அயோக்கியமாய் நடந்து கொள்ளலாம், கீழ்த்தரமாய் நடந்து கொள்ளலாம், பேச தெரியாமல் பேசிக்கொள்ளலாம், நடக்க தெரியாமல் நடந்து கொள்ளலாம். ஆனால் தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், தேவ சபையிலே ஆராதிக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலையும் இப்படி நடக்க வேண்டும் என்ற அறிவு நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாமே. இல்லாவிட்டால் உனக்குள்ளே எனக்குள்ளே தேவ அன்பு இல்லை என்பதே அர்த்தமாகும். நீ விசுவாசியாக இருக்கலாம், வேதம் சொல்லுகிறது அன்பில்லாமல் நீ விசுவாசியாக இருந்து பிரயோசனம் இல்லை, அன்பில்லாமல் வரம் இருந்து பிரயோசனம் இல்லை, அன்பில்லாமல் ஊழியம் செய்து பிரயோசனம் இல்லை. கிறிஸ்து வந்ததின் நோக்கம் என்னையா? வரத்தை கொண்டு வந்து தரவா? இயேசு வந்ததின் நோக்கம் என்ன? அயோக்கியமானதை செய்யாதீங்க பாருங்க. அது உலகத்திலே இருக்கிற மனுஷர்களுக்கே பிடிக்க முடியாத ஒரு காரியம் பாருங்க, உலகத்தாருக்கே பிடிக்காத காரியம். ஆனால் தேவ அன்பை பெற்று, தேவ அன்பை நிறைந்து, தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு ஆராதனை செய்து, வேதத்தில் சொல்லுகிறது துதிக்கிற வாயால சபியாது என்று கூட சொல்லப்படுகிறது. நீ நல்லா பேசுகிற இந்த வாய், தேவனுக்கு மகிமை செலுத்துகிற இந்த வாயால வர வேண்டிய ஒரு காரியம் இருக்கும்னு சொல்லிச்சுனால் ஆசீர்வாதம், வேற ஒன்றும் கிடையாது. ஆசீர்வாதம் தான் வர வேண்டும். நீ நல்லா இருப்பாயப்பா, உன் பிள்ளைகள் நல்லா இருக்கும், உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் குடும்பம் நல்லா ஊழியம் செய்வார்கள், உன் பிள்ளைகள் நல்லா ஊழியம் செய், இதுதான் வர வேண்டும். இதுக்குத்தான் இந்த வாயை ஒழிய வேற எதுக்கும் கிடையாது. வேதத்தில் துதிக்கிற வாயால நீ சபியாதிருப்பாயாக. வழங்குறதா? வழங்குறதா? ஆகையினாலே வாசிங்கிற வசனத்தை, அயோக்கியமானதை செய்யாது,
தற்பொழிவை
நாடாது. நாடுகிறது என்பது மற்றவர்கள் என்னை குறித்து புகழ்ந்து பேசு, தற்பொழிவை நாடுகிறது. மற்றவர்கள் என்னை குறித்து புகழ்ந்து பேசுவதை நான் விரும்புவது, அதை நாடி செல்வது, அதுக்குரிய விதத்திலே நடந்து கொள்வது. போலி அன்புகளுக்கு இடம் கூடாதீங்க, போலி அன்பிலே நடந்து கொள்ளாதீங்க. உண்மையான ஊக்கமான அன்பிலே நடந்து கொள்ளுங்க, உருக்கமான அன்பிலே நடந்து கொள்ளுங்க, போலி அன்பிலே நடந்து கொள்ளாதீங்க, தற்பொழிவை நாடாதீங்க. மற்றவர்கள் உங்களை குறித்து நல்லாக பேசுவதை அது டேஸ்ட் பண்ணி, அதுல ஒரு டேஸ்ட் இருக்கு பாருங்க, அது இன்பமானது பாருங்க. மற்றவர்கள் என்னை குறித்து நல்லாய் பேசுவதை கேட்பதற்கு அது இன்பமாக இருக்கு. நாலு பேர் இருந்து பிரதர், உங்களை மாதிரி உங்களை மாதிரி ஒருவரும் கிடையாது பிரதர், இல்லையா? ஏன் தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு குருத்தோலை பிடித்து பாடின அதே ஜனங்கள் அடுத்த நாள் வந்து சிலுவையில் அரை அரை என்று கத்தினாங்க பாருங்க. அது தற்பொழிவை நாடாதீங்க. ஒரு நாளைக்கு இன்னைக்கு பேசுவாங்க, நீங்க தான் பிரதர், நீங்க தான் சிஸ்டர், நீங்க தான் பிரதர், நீங்க தான் சிஸ்டர், நாளைக்கு நீயே சரி. அதனால தற்பொழிவை நாடாத, அது ஏற்றது அல்ல. மற்றவர்கள் தற்பொழிவாக நடந்து கொண்டால் பிரச்சனை இல்லை, நீ அதை நாடாத. அது அப்படித்தான் நாடுகிறாய் என்று எழுது, அது நாடாதப்பா. தேவ அன்பை பெற்ற நீயும் நானும் தற்பொழிவை நாடாமல் நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் புகழ்ந்து பேசுகிறதை டேஸ்ட் பண்ணாதீங்க. மற்றவர்கள் உங்களை பிரித்து உயர்த்தி பேசினா போல நீங்க அதுல மயங்கிறாதீங்க. ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியக்காரர்களுக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட பிரச்சனை இல்லையா? ஊழியம் செய்தவர்களுக்கு இந்த விஷயங்கள்ல பல அனுபவங்களும் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச விஷயமாகும். ஆகையினால வேதத்தின் அடிப்படையிலே, வேத வார்த்தையின் ரீதியிலே சபையாராகி உங்களுக்கு புத்திமதி சொல்லுவது என்னவெனில், தற்பொழிவை நாடாதிருங்கள். அது ஏற்றதல்ல, அதுல உண்மையும் அல்ல, அதுல உண்மையும் அல்ல. தொடர்ந்து வாசிங்க.
சின்னமடையாது,
அது சின்னமடையாது பாருங்க. அன்பு என்ன செய்ய சினக்காது. இதுல எல்லாரும் பயிற்சி பெற்றவர்கள் நாங்கள், எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. சின்னம் அடைவது இந்த வெயில் காலத்துல, சின்னம் வந்து சீக்கிரத்திலே வருகிறது உண்டு. வெயில் காலம் இருக்கு பாருங்க, இந்த வெயில் காலத்துல சும்மா சிறுன்னு சொன்னா சக்குன்னு சின்னம் வந்துரும் பாருங்க. சினந்து கொட்டுவது மற்றவர்களை, ஒன்றுமே இருக்காது மற்றவர்களை சினந்து கொள்வது. எங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு நமக்கு எதுவும் இருக்காது, ஆனால் மற்றவர்கள் என்ன செய்தோம், சினந்து விடுவோம், கோபத்தை காட்டி விடுவோம் மற்றவர்கள், சர்ரண்டு பேசி விடுவோம். பாருங்க இல்லையா, வக்கு ஒரு பக்கம், வேர்வு ஒரு பக்கம், அதுக்குள்ளே ஈந்தால் ஒரு பக்கம்னு சொல்லி அது சினம் வந்து எல்லா நேரம் வராது. இந்த சூழ்நிலை பாருங்க, இந்த வெக்க காலத்தில் சினக்கிறது வந்து சரியான கூட பாரு. எனக்கு நல்ல இந்த சினம் என்று சின்ன சின்ன என்னென்று தெரியும் பாருங்க. நான் உங்களை குறித்து பேசல, என்னை குறித்து பேசுகிறேன். சின்னம் பண்றது என்று சொன்னாலும் என்னென்று தெரியும் பாருங்க. ஒரு 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 வெயில், அதுவும் 38-40 கிராட்ல இருக்கிற பொழுது 15 பேர் பின்னுக்கு முன்னுக்கு சுற்றி இருந்தது. ஒரு ஆளையே நாடி விராண்டி, இது சரியா அது சரியா புள்ளியா என்று சொல்லி விசாரிச்சு கொண்டிருந்தால், ஒரு எல்லை தாண்டின பொழுது சினமாகவோ கோபமாகவோ என்னவாகவோ அது நம்மகிட்ட இருந்து வெளிப்படும் என்பது எனக்கே தெரிந்த அறிவு. உங்களை குறித்து எனக்கு தெரியாது, நீங்க சினம் இல்லாமல் இருக்கலாம், சினமே இல்லாமல் இருக்கு. ஆனா வேதத்தின்படி நான் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. அன்பு இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே தேவ அன்பு இருக்கிற பொழுது சினைக்காதே. சில பேர் பிள்ளைகள்ல சீறி விழுவார்கள், வேற பிரச்சனையை கொண்டு எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு சில சொல்லி இருக்காங்க, ஏதோ பிரச்சனையை கொண்டு வந்த பிறகு பிள்ளைகள்ல சீறி விழுகிறாங்க, சீறி கொட்டுறாங்க என்றெல்லாம் சொல்லுவார்கள் பாருங்க. ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு பிறகு எங்களோட சீறி விழுகிறாங்க, சினந்துட்டு போறாங்க என்றெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு, தேவ அன்பை பெற்றுக் கொண்ட ஒரு பிள்ளைக்கு, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அவரை நேசிக்கிற உனக்கும் எனக்கும் சினந்து கொட்டுவது தகுந்தது அல்ல. இது வளத்தையும் வாசித்து இது வளத்தையும் கை கொண்டால் ஐயா உன் குடும்பம் ரம்யமானது, அது ஒரு குட்டி பரலோகமாய் மாறிவிடும். வழங்குறதா, இது வளத்தையும் வாசித்து இந்த இந்த 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் இருக்கிற இந்த காரியங்களை வாசித்து நாம் கை கொள்வோமா இருந்தால், உன்ன மாதிரி குடும்ப வாழ்க்கையிலே ஜெயம் கொண்ட ஒரு மனுஷன் கிடையாதாப்பா, கிடைக்கவே கிடையாது. நான் நல்லா சொல்லுவேன், கிடைக்கவே கிடையாது. அது சினமடையாது, கண்டதுக்கும் சீறி விழாதப்பா, கண்டதுக்கும் சினந்து கொட்டாது மற்றவர்கள் மீது. அநேகர் காலகாலமாக கட்டி காத்த அன்பு நட்பை சில வேளைகளே சினந்து கொட்டுவதில்லே உடைத்து விடுவார்கள். ஐயோ பரிதாபம் அப்பா, பல காலங்கள் பல வருஷங்களாக நல்ல நட்புகளை கோபத்திலே சினந்து ஏதோ பேசி என்ன செய்தால் உடைத்து விடுகிறார்கள் இல்லையா, ஐயோ பரிதாபம் இல்லையா. தேவன்பை பெற்றுக்கொண்டு இந்த மனுஷனுடைய வாழ்வில் இவைகள் இருக்காது, சினந்து கொள்ள மாட்டாங்க, சினந்து கொட்ட மாட்டாங்க. ஐயா தயவு செய்து நான் கேட்கிற வசனத்தை கொஞ்சமாவது கேளுங்க, எழுதுங்க, இருதயத்தில் வச்சிருங்க, பிரயோசனப்படுத்துங்க. பிரசங்கம் பண்றதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது, நீங்கள் கேட்டதை விதைக்கிற விதைவை விதைவை விதையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது சொன்னா 30, 60, 100 பலன் கொடுத்த அந்த பலனை நீங்க பாத்துக்கிச்சுனா விதைகள் கண்ட கண்ட இடத்துல விழுது, வசனம் கண்ட கண்ட இடத்துல விழுது. ஆனால் பிரயோசனப்படுத்தப்படுகிறதாக இல்லையே. வசனத்தை எடுத்து வைத்து இது நல்லது, இது என் வாழ்க்கைக்கு பிரயோசனம், இதுல நான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், இதை நான் சரிப்படுத்த வேண்டும், என்ற வாழ்வு இந்த விஷயத்துல இப்படி இருக்கின்ற அதை சிந்தித்து செயல்படுத்த, ஏதோ மற்றவர்களுக்கு இந்த மாதிரி பேசாமல் போகிறது வருகிறது போகிறது. வசனம் உனக்கும் தான் எனக்கும் தான், நீ அதை பார்த்து உன் வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும் ஐயா. சில வேளைகள்ல பிசாசு வசனத்தை திருட வேண்டிய அவசியம் இல்லை, மனுஷர்களே திருடிட்டு போயிடுறாங்க. வேதத்துல சொல்லப்படுகிறது விசுவாசி தான் வந்து வசனத்தை திருடிட்டு வானா, விருதத்துல இருந்து எடுத்துட்டு போயிருவானா. ஆனா மனுஷர்களே இன்னைக்கு என்ன செய்கிறார்கள், வசனத்தை திருடிடுறாங்க. தற்பொழிவை நாடாது, சினமடியாது, தீங்கு நினையாது. இதற்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பாரு, மற்றவர்களுக்கு நாங்க ஒரு நாளும் தீங்கு நினைக்க மாட்டோம், மற்றவர்களுக்கு நாங்க ஒரு நாளும் தீங்கு செய்ய மாட்டோம். நான் நம்புறேன், ஆண்டவர்களை நான் நம்புறேன், நாங்க ஒரு நாளும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா அப்படி ஒரு எண்ட உலகத்தில இருக்கிறவர்களே கொஞ்சம் தயங்குவார்கள் இல்லையா மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதற்கு. ஆனா தேவனை அறிந்து, தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு வாரந்தோறும் ஆராதனை செய்து, தேவனுடைய வார்த்தையை படித்து ஜபம் பண்ணி, தேவ சமூகத்தில் இருக்கிற நீயும் நானும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வோம் என்பதை நான் பலாக்காரமாக நம்பவே இல்லை பாருங்க. இந்த நம்பிக்கைக்கு எல்லாரும் பாத்திருவான்களா இருப்பார்கள் சொல்லி கத்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். மற்றவர்களுக்கு தீங்கு செய்வது, தீங்கு நினைப்பது, தேவ பிள்ளைக்கு தேவ அன்பை தரித்து கொண்ட அந்த அன்புக்கு அந்த சுபாவம் இருக்கவே கூடாது பாருங்க. இப்படிப்பட்ட வசனங்கள் எழுதப்படுகிறதும் தொங்குகிறது நான் காண்பதில்லையே. இந்த வசனங்களை எழுதி மட்டையிலே மாட்டுகிறதும், இந்த வசனத்தை எழுதி வீடுகளில் தொங்க விடுகிறதும் எவ்வளவு நன்மையானது, எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு ஆரோக்கியமானது. கத்துக்கு இங்க பாருங்க, இதுல எழுதப்பட்ட எல்லா காரியமும் என் வாழ்க்கையில இருக்கும் என்று நினையாதீங்க. உங்க வாழ்க்கையில இதுல எழுதி இருக்கு என்றதை கண்டுபிடித்து அதிலே மனம் திரும்புங்க. அநேகர் மெசேஜ் கேட்டுட்டு என்ன நினைக்கிறது தெரியுமா, இதுல இருக்கிற எல்லாம் இங்கே என்று தேர்றது. பாருங்க, உன் வாழ்க்கையில இதுல இருக்கிற எல்லாம் இருக்குன்னு நான் சொல்ல வரல, இருக்கிறதை கண்டுபிடி. எது இருக்கிறது, எது இருக்கிறது? தாழ்ந்து போக தெரியலையா? சினம் அடைகிறமா, கோபம் அடைகிறமா? தொடர்ந்து வாசிங்க.
அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும்.
அநியாயத்தில் சந்தோஷப்படாது. மற்றவர்களுக்கு ஒரு அநியாயம் நடந்தா அதுல தேவ பிள்ளைகள் சந்தோஷப்படக்கூடாது. அது புறஜாதியாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், மற்றவர்களுக்கு ஒரு அநியாயம் நடந்தா அதுல சந்தோஷப்படாதீங்க, அதுல சந்தோஷப்படாதீங்க. அநேகர் நினைக்கிறது எல்லாவற்றையும் நடந்து கொள்றார்களோ என்றார்களோ. என்னுடைய மைண்ட்லயே அப்படி ஒரு சிந்தனை போயிட்டு என்ன தெரியுமா, சில வேளைகளில் ஒரு சிலரை நாம் பேச முடியாது, நாம் கதைக்க முடியாது, ஆனால் வேறு ஒருவர் பேசி கதைச்சு எதுவும் சண்டை பிடிச்சி அதை பார்த்து ரசிக்கிறது அதுல ஒரு ரம்மியம். ஆஹா, நாங்க தான் கதைக்க முடியல, பேச முடியல, இப்ப வேண்டுங்க அவங்கிட்ட என்று சொல்லி இருதயத்தில் நினைத்துக் கொள்வது அதுவும் தவறாகும். எங்களுக்கு உங்களுக்கு நேரம் சொல்ல முடியல, ஆனா இப்ப அவங்க சொல்றாங்க, அவங்க கேட்கலாம், நாங்க கேட்க முடியாது. சில வேளைகள் இது நிர்பந்தமான நிலை தெரியுமா, ஒரு ஊழியக்காரன் ஒரு பிரசங்கி உங்களுக்கு போதுகிறன்னு சின்ன சில காரியங்களை வந்து கதைச்சு நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்க. சில வேளைகள்ல மற்றவன் பக்கத்துல இருந்து உங்களை போட்டு பிடிப்பான் பாருங்க, அப்ப நாங்க அதுல ரம்யப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதை நீங்களும் செய்யாதிருப்பீர்களாக. மற்றவர்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கிற பொழுது இன்னும் ஒருவர் நீங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. முடியுமானால் ஜெபம் பண்ணுங்கள், முடியுமானால் தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடங்கள். அந்த குடும்பத்துக்காய், அந்த பிள்ளைகளுக்காய், அந்த அவருடைய குடும்ப காரியங்களுக்காய், அவருடைய ஊழியங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா, ஏதோ நடக்குது ஆண்டவரை எனக்கு தெரியல, ஆனா ஆசீர்வதிங்க, உங்களுடைய கருத்திற்கு இருக்கலான எல்லாம் இருக்கிறது பார்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணு. அதுவே தேவன்மை பெற்ற தேவனுடைய ஜாதிக்குள்ள இருக்க வேண்டிய சுபாவம் ஐயா. மற்றவன் காரியத்தில், மற்றவன் அநியாயத்தில் ரம்யப்படுவது தேவ ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு ஏற்றதல்லவே. இதை கற்றுக்கொள்ளுங்கள், இதை படித்துக் கொள்ளுங்கள், இதை உங்கள் வாழ்க்கையில செயல்படுதுங்கப்பா. மற்றவருடைய காரிய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நடந்தால் அதை விராண்டி கேட்பதற்கு துடியாதீங்க. எனக்கு இந்த விஷயங்கள்ல சரியான வேணாம் என்ற காரியம் பாருங்க. மற்றவன் காரியத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா, குடும்பமாக இருந்தால், சபையின்றி சொல்லியிருந்தால், ஊழியம் இருந்தால், பல பிரச்சனைகள், பல துன்பங்கள், பல துயரங்கள் வந்து போகும். இது சரித்திரபூர்வமானது. ஆனால் அதை அதை விசாரித்து அது என்ன நடக்குதுன்னு சொல்லி, அது தேவ அன்பு இல்லை, அது தேவ அன்பு கிடையாது, அது தேவ காரியத்தின் தேவ சிந்தையும் கிடையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாதீங்க. மற்றவன் அநியாயத்தில், மற்றவன் வேலையோ, மற்றவன் பிள்ளைகள் படிப்போ, குடும்பத்தின் பிரச்சனைகளோ, எது நடந்தாலும், ஏது நடந்தாலும் கத்தருக்குள்ள விழுந்து கிடங்கப்பா. நீ தேவ மனுஷன், தேவ பிள்ளை, ஒரே அன்பை தரித்திருக்கிறா என்பதை தெரியப்படுத்தி. சில பேர் வஞ்சித்து சில காரியங்களை கேட்பது எனக்கு நல்லாய் தெரியும். எனக்கு சில அனுபவம் இருக்கிறது இந்த காரியத்தில். இந்த பாருங்க, எனக்கு பெரிய வயசு வந்து பெரிய அனுபவங்களை சேர்த்து வைத்த மனுஷன் கிடையாது, ஆனா சில காரியங்களை நானும் பார்த்திருக்கேன். சில பேர் வஞ்சித்து சில காரியங்களை கேட்பது வஞ்சித்து. சில பேருக்கு எது சரி எது பிள்ளைன்னு சொல்லி தெரியாது, எல்லாவற்றையும் நம்பி எல்லாவற்றையும் கொட்டி கடைசியில எல்லாம் வந்து ரோட்ல நிற்கும் வரைக்கும் இருக்கிறது இல்லையா. அது வஞ்சித்து செயல்படுவது, அது தேவ பிள்ளைகளுக்கு தகுந்ததல்ல, உனக்கும் எனக்கும் அது தகுந்ததல்ல. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அது ஏற்றதல்ல. தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ள அன்போடு செயல்படு. தொடர்ந்து வாசிங்க.
சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும்.
சகலத்தையும் தாங்கும் பாருங்க, எல்லாவற்றையும் அது ஏற்றுக்கொள்ளும் பாருங்க. என்னதான் நடந்தாலும் அன்பு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்களுடைய பிள்ளைகள் இதைத்தான் செய்தாலும் நீங்க அதை ஏற்றுக்கொள்வீங்க, நீங்க அதை தாங்கிக் கொள்வீங்க. ஏன் ஏன் அது உங்க பிள்ளைகள், நீங்க நேசிக்கிறவங்க, என்னதான் நடந்தாலும் யாராவது சொல்லி இருக்கீங்களா, நீ இப்படி சித்த என்னை அம்மாண்டு கூப்பிடாது, என்னை அப்பாண்டு கூப்பிடாதுன்னு சொல்லி இருக்கீங்க? இல்ல, என்னதான் செய்துட்டு வந்து உங்களோட பிள்ளை பார்த்து அம்மான்னு சொன்னா திரும்பி பார்ப்பீங்க. ஏ, அதுதான் அன்பு. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும், எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளும். பாரு, ஆயிரம் பிரச்சனை உங்க பிள்ளையால வரட்டுக்கு நீங்க சகித்துக் கொள்வீங்க. ஏன், அதுதான் அன்பு. கடந்த ஒரு மாசத்துக்கிட்ட ஒரு பிள்ளையினுடைய காரியத்தை குறித்து நான் கதைச்சு பேசிக் கொண்டிருந்தேன். அன்பில்லாத குறைவினிலே பிள்ளைகள் எடுக்கிற முடிவுகளும் ஆச்சரியமானவைகள். பிள்ளைகளை குறை சொல்லுவா, தாய் தகப்பிள்ளை குறை சொல்லுவான்னு சொல்லி எனக்கு தெரியல. குறை சொல்லுகிறது என்னுடைய வேலையும் அல்ல. ஆனா தாய் தகப்பனாக இருக்கிறவர்கள் உங்கள் பிள்ளைகளே போதுமான அளவு அன்பு செலுத்துங்கள், போதுமான அளவு அன்பு செலுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளின் நிமித்தம் நாளைக்கு நீங்கள் துக்கப்படாதபடிக்கு தயவு செய்து போதுமான அளவு அன்பு செலுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளை அன்பு செலுத்த வேண்டும் என்பது வேதத்தின் அடிப்படை சத்தியமாகும். இதை பிள்ளையானவன் நாங்கள் போதிக்கல, எல்லாம் அன்பு செலுத்துங்க உங்கள் பிள்ளைகள் மீது. தப்பு கிடையாது, தப்பான காரியம் கிடையாது. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, பிள்ளைகள் இருக்கிறார்கள் பரவாயில்ல, நான் சொல்லிவிடுகிறேன். உங்களிடத்துல அன்பு குறைகிற பொழுது வேற என்னும் ஒரு இடத்துல இருந்து அந்த அன்பு கிடைக்கும்னு சொல்லி சொன்னா உங்கள் பிள்ளைகள் அந்த நபரை நாடுவார்கள் என்பதில்லை எந்தவித சந்தேகமும் கிடையாது. இது சரித்திரபூர்வமான ஒரு சாட்சியான காரியம். இதை நான் முதலையும் சொல்லி இருக்கிறேன், இப்ப கடந்த நாட்களிலையும் இது ஆதாரமாக திட்டம் தெளிவுமாக என்னுடைய கையிலே இருக்கிறது. ஆகையினாலே தயவு செய்து நான் சொல்றேன், கர்த்தருக்குள்ளே தேவன்பிலே தரித்து வாடுகிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அளவில்லாமல் நேசிங்கள், அளவில்லாமல் அன்பு செலுத்துங்கள். முடியுமான அளவுக்கு அவர்களுடைய பிள்ளைகளோ சரிகளோ அதை சரிப்படுத்தி அவர்களை நடத்த கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சீறி விழுந்து சினமடைந்து நடந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் கண்ணீர் விடுகிற நாட்களை ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. பாரு, தொடர்ந்து வாசிங்க.
சகலத்தையும் தாங்கும்,
தாங்கும்
சகலத்தையும் விசுவாசிக்கும்,
விசுவாசிக்கும்
சகலத்தையும் நம்பும்,
நம்பும்
சகலத்தையும் சகிக்கும்,
சகிக்கும். இதுவரத்தையும் ஒன்றை போட்டு நான் பார்த்து முடிச்சிருந்த பாருங்க. அன்பு என்ன செய்யும் தெரியுமா, நம்புமா. நீங்க ஒரு காரியத்தை எனக்கு வந்து சொன்னா அதை நான் நம்புவேன், வழங்குறதா, அதை நான் நம்புவேன். ஆகவே நம்பக்கூடிய விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும். சில பேர் போலியாக நடந்து கொள்றதுனால சில பேர் வந்து சொன்னாலும் நம்ப முடியறது இல்ல போறதர், உண்மை நம்ப என்றாலும் நம்ப மாட்டேன். அவன் சரித்திரம் முழுத்து நீ வாழ்ந்த நாட்கள் முழுத்து சும்மா சொல்லி சொல்லி எங்களை ஏமாத்திட்ட. கடைசியா இந்த ஓனாய் பிடிக்க ஆடு வந்த கதமை இருக்கேன், ஓனாய் வருது ஓனாய் வருதுன்னு சொல்லி ஆட்டுக்காரன் எல்லாரும் கூப்பிட்டு ஏமாத்தி கடைசியில உண்மையிலேயே ஓனாய் வந்து கடைசியில எல்லா ஆடும் போச்சுட்டு பாரு இல்லையா. ஆகையினால என்ன நடக்கிறது தெரியுமா, நம்பக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்ளுங்க. நீங்க ஒரு காரியத்தை சொன்னா வேதங்க அன்பு சகலத்தையும் நம்புமா, ஆனா நீ அன்பை ஏமாத்தினியன்னு சொல்லி சொன்னா, அன்பை நீ அசத்தியாக எண்ணி, அன்பை நீ போலியாக எண்ணி, அன்பை நீ துர்பிரயோகம் பண்ணிக்கொண்டு சொல்லி சொன்னா உன்னை நம்ப முடியாமல் போய்விடுவப்பா. ஆகையினால தேவனுக்குள்ளே தேவ அன்பை தரித்துக் கொண்ட நீ நானும், அன்பாயிருக்கிற அந்த தேவனை ஆராதிக்கிற நீ நானும், அன்புள்ளவர்களாய் தயவுள்ளவர்களாய் சாந்த குணம் உள்ளவர்களாய் எல்லாவற்றி சகிக்கிறவர்களாய் இல்ல, இவைகள் எல்லாம் அன்பின் சுபாவம். பாருங்க, உங்க சுபாவம் கிடையாது, என் சுபாவம் இதெல்லாம் கிடையாது. அன்பு தேவன்பை தரித்திருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே மனுஷக்குள்ளே இருக்கிறது. இவைகள் எல்லாம் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் கற்றுக்கொள்ளுங்கள், செயல்படுத்துங்கள். தொடர்ந்து வாசிங்க, சீக்கிரமா நான் முடிச்சுட்டேன், வாசிங்க.
அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்துவோம், அந்நிய பாசைகள் ஆனாலும் ஒழிந்துவோம், அறிவானாலும் ஒழிந்துவோம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்துவோம்.
பாருங்க, இதுல என்ன சொல்லுவது, எல்லாம் ஒழிஞ்சு போயிரும். பாருங்க, தீர்க்க தரிசனம் போயிரும், அந்நிய பாஷை போகிரும், வரங்கள் போயிரும், எல்லாம் போயிரும். ஆனா அன்பு என்ன செய்யுமா, ஒழியாதான். இன்றைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நாளண்டைக்கு இல்லை, அன்பு ஒளியவே ஒளியாது. அன்புக்கு பொறாமை இல்லை, அது ஒரு போதும் உன்னை வைக்காது. பாருங்க, கண்களை மூடிய வண்ணமாக தேவனுடைய சமூகத்தில் இருந்திருப்போமா? ஹாலலுயா, 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 ஹாலலுயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா. அதனால நீயும் நானும் என்ன செய்ய வேண்டுமாம்? அன்பு நிறைந்தவர்களாய், சகோதர அன்பை தரித்தவர்களாய், தேவ அன்பிலே நிலை கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பும் சுபாவங்கள் என்ன என்று சொல்லி பார்த்தா, அது கோபம் கொள்ளாது பாருங்க, சினமடையாது பாருங்க, அநியாயத்தில் சந்தோஷப்படாது பாருங்க, அக்கிரமத்தில் சந்தோஷப்படாது பாருங்க. அது என்ன செய்யும் தெரியுமா? எல்லாவற்றையும் தாங்கி, எல்லாவற்றையும் சகித்து, எல்லாவற்றையும் மன்னித்து, எல்லாவற்றையும் மறந்து, எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து நடக்கிறது தெய்வீக அன்பாகும். அந்த அன்பிலே நிலைத்துக் கொள்ளுங்கள், அந்த அன்பிலே இடம் பெறுங்க. தீர்க்க தரிசனங்கள் நாம் உரைக்கலாம், ஊழியங்கள் செய்யலாம், நவமான பாஷைகளை பேசலாம், அந்நிய பாஷைகளை பேசலாம், மனுஷர் பாஷைகளை பேசலாம், விசுவாசம் உள்ளவனாய் நான் இருக்கலாம், ஆனால் அன்பு இல்லாவிட்டால் இவைகள் ஒரு பிரயோசனமும் இல்லையே. ஹாலலுயா, 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 ஹாலலுயா.